shortly for a meeting. This meeting is to be a little
நாம் இங்கு வழக்கமாக நடத்தும் கூட்டத்திற்கு இந்த கூட்டம் சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டியுள்ளது.
Mostly every time when we come together here, it's
நாம் ஒவ்வொரு முறையும் இங்கு கூடி வரும்போதும் பெரும்பாலும் அக்கூட்டங்கள் சரீர தேவைகளுக்காகவும் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவதுமான கூட்டங்களாயிருக்கும். அதாவது அக்கூட்டங்களில் அதற்கு முக்கியத்துவம் செலுத்தப்படும்.
But tonight we have started this revival for the healing of
ஆனால் இன்றிரவு ஆத்மாவின் மனிதனின் ஆவியின் சுகத்திற்காக இந்த எழுப்புதலை நாம் துவங்கியுள்ளோம்.
However, the Lord willing, Sunday morning,
இருந்த போதிலும் கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு காலை ஞாயிறு பள்ளியின் போது நாம் வழக்கமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு காலை வழக்கமான ஜெப வரிசை அமைப்போம்.
And these week nights we are great.
ஆனால் இந்த வாரத்தின் இரவுகளில் ஆத்மாவிற்காக நித்தியமான காரியங்களை பற்றி பேசுவதற்கு அதிகமாக ஏவப்படுகிறோம். இப்பொழுது ஒரு சரீரம் சுகமடையும் போது அது நம் எல்லாரையும் மகிழ்விக்கிறது என்று நாம் அறிவோம்.
Because we know that
ஏனென்றால் நம்முடைய தேவன் வியாதிகளை சுகப்படுத்துகிறார் என்பதை அது நிச்சயமாய் காட்டுகிறது என்று நாம் அறிவோம். ஆனால் அந்த சுகவீனமான மனிதன் சுகமடைந்த பின்னர் நீண்ட காலம் ஜீவிப்பானே ஆனால் ஒரு கால் அவன் மீண்டும் சுகவீனமாகலாம். ஒரு கால் எந்த வியாதியிலிருந்து சுகமடைந்தானோ அதே வியாதியை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம். அதனால் அது சுகமடைதல் இல்லை என்று கூற முடியாது. வைத்தியர் நுமேனஜனத்துக்காக மருந்து கொடுக்கிறார், நீங்கள் சுகமாகி விட்டீர்கள் என்று அவர் அறிவித்து ரெண்டு நாட்கள் கழித்து ஒரு கால் அந்த நுமேன வியாதியினால் மறுத்து போகின்றனர். அது மறுபடியும் வந்துவிடுகின்றது. ஆனால் அந்த ஆத்மாவான சுகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அப்பொழுது உங்களுக்குள் நித்திய ஜீவனை பெறுகின்றீர்கள்.
And I believe that we are so close to the coming of the Lord.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் மிகவும் சமீபமாய் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். எனவே நம்மால் இயன்ற யாவற்றையும் செய்து எல்லா ஆத்மாக்களையும் ராஜ்யத்திற்கு கொண்டு வரவும் நம்முடைய ஆவிகள் சுகமடையும்படியாக ராஜ்யத்தை ஜனநடத்திற்கு கொண்டு வர வேண்டியது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. எனக்கு தெரிந்த மட்டில் இயேசுவின் சரீரம் தான் மிகுந்த வியாதிப்பட்ட ஒரு சரீரம் என்று நான் நம்புகிறேன். அதாவது சரீரம் என்றால் பூமியின் மீது உள்ள கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரமானது மிகவும் சுகவீனமாய் உள்ளது. இரவில் நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்க நான் திட்டமிடவில்லை. ஏனென்றால் நம்முடைய அருமையான நண்பர்களை உட்கார வைக்க நேற்றிரவு போதுமான இடவசதி இல்லாமல்
போயிற்று.
இடத்திலேயே ஒரு ஜெப கூடாரத்தை அல்லது கர்த்தர் எங்கே நடத்துகிறாரோ அங்கே கட்டும்படியான ஒரு திட்டத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரிந்த மட்டில் இங்கேயேதான் இருக்கும். புதன் துவங்கி ஞாயிறு வரைக்கும் நடக்கவிருக்கும் கூட்டங்களின் அறிவிப்புகளை அறிவித்து விட்டோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையானது கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களின் துவக்கத்திற்கு முடிகின்ற நாளாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் எப்பொழுது நிறுத்த சொல்கிறாரோ அதுவே நம்முடைய நேரமாயிருக்கும். விளைவுகள் என்னவா இருக்க போகின்றது என்று நாம் அறியோம். ஆனால் இந்த கூடாரத்தில் உள்ள ஜனங்களும் நம்முடைய சகோதரி சபைகளும் அதாவது யூட்டிகாவில் உள்ள பரிசுத்த கூடாரம் சகோதரன் கிரஹாம் ஸ்டெல்லிங் அதற்கு போதகராக இருக்கிறார், சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் போதகராக இருக்கின்ற நியூ அல்பானியாவில் உள்ள சபை, அங்கே அந்த பெரும் பாதையில் உள்ள சகோதரன் நடல் போதகராக இருக்கின்ற சபை
போன்றவை
நாமும் நம்முடைய சகோதரி சபைகளுமான இவர்களுமாய் நம்முடைய ஜனங்களை கிறிஸ்துவிடம் ஒரு மேலான ஐக்கியத்தை உடையவளாய் இருக்கும்படி முயற்சிக்கிறோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே நான் வாசிக்கவும் உபதேசிக்கவும் அடுத்த சில இரவுகளை தெரிந்து கொண்டேன். இன்றிரவு நான் பரிசுத்த ஆவி என்பது என்ன என்ற பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். நாளை இரவு பரிசுத்த ஆவி எதற்காக அளிக்கப்பட்டது என்ற பொருளின் பேரில் பேசப்
போகிறேன்.
ஒளிப்பதிவு செய்பவர்களுக்கு வெள்ளி இரவின் செய்தியை ஒளிப்பதிவாக்க வேண்டாம். அதாவது பரிசுத்த ஆவியை நான் எப்படி பெற்றுக் கொள்வது, அதை பெற்றுக் கொண்ட போது பெற்றுக் கொண்டேன் என்று எப்படி அறிந்து கொள்வது என்பதை குறித்து பேசப்
போகிறேன்.
அதற்கு பிறகு சனி ஞாயிறு இரவுகளுக்கு தேவன் என்ன நடத்தப் போகிறார் என்று நாம் பார்ப்போம். ஞாயிறு காலையின் போது ஒரு சுகமளிக்கும் ஆராதனையும் ஞாயிறு இரவின் போது ஒரு சுவிசேஷ ஆராதனையும் இருக்கும்.
Now we want everyone to know that
நீங்கள் ஒவ்வொருவரும் அதை அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒளிப்பதிவாளர்கள் பின்னால் உள்ள அறையில் பதிவாக்குகிறார்கள். இதை நாங்கள் கூற விரும்புகிறோம்.
Because in these meetings like this on the evangelistic type, we have people.
ஏனென்றால் தங்கள் தங்கள் சொந்த விசுவாச அபிப்பிராயங்களால் போதிக்கப்பட்ட பலதரப்பட்ட ஸ்தாபன சபைகளின் ஜனங்கள் இப்படிப்பட்ட சுவிசேஷ கூட்டங்களில் கலந்து
கொள்ளுகின்றனர்.
அதனால் பரவாயில்லை. சகோதரர்கள் மத்தியில் முரண்பாடு விதித்த குற்றத்துக்கு ஆளாக நான் ஒருபோதும் விரும்புவதில்லை.
வெளியே
நடத்தும் கூட்டங்களில் என்னுடைய கூட்டங்களை ஒழுங்கு செய்பவர்கள் விசுவாசிக்கும் வேத வார்த்தைகளின் மகத்தான சுவிசேஷ சத்திய வசனங்களின் பேரில் தான் நான் பிரசங்கிக்கிறேன்.
In the tabernacle,
ஆனால் இந்த ஜபகூடாரத்திலோ நாம் விசுவாசிப்பவர்களை குறித்து பிரசங்கிக்க
விரும்புகிறேன்.
ஆகையினால் உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் ஏன் அமிதமாய் விசுவாசிக்கிறோம் என்ற ஒரு கேள்வியோ அல்லது ஒரு குறிப்போ அல்லது ஒரு சிறு கடிதமோ உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்வது எனக்கு மகிழ்ச்சியை தரும்.
And I would be glad to try.
என்னால் இயன்ற மேலான விதத்தில் அதை உங்களுக்கு விளக்கிச் சொல்ல சந்தோஷிப்பேன். எந்த ஒரு சபையும் தங்களுக்கென்று ஒரு உபதேசத்தை உடையவர்களா இல்லை என்றால் அவர்கள் ஒரு சபை அல்ல என்று உங்களுக்கு தெரியும்.
You've got to have something that you stand for.
ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஆதரிக்கும் சில கொள்கைகளுக்காக நிற்கிறவர்களா இருக்க வேண்டும்.
And regardless,
ஒரு நபருடைய இணைப்போ அல்லது ஸ்தாபனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அக்கறை இல்லை. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்களாய் இருப்பார்களே ஆயின் அவர்கள் என்னுடைய சகோதரனும் அல்லது என்னுடைய சகோதரியுமாய் இருக்கிறார்கள். மற்ற காரியங்களில் நாம் வேறுபடலாம், கிழக்குக்கும் மேற்குமாய் வித்தியாசப்படலாம். அப்படி இருந்தாலும் நாம் சகோதரர்கள் தான். கிறிஸ்துவோடு கூட இன்னும் மேலாயும் நெருக்கமாயும் நடக்கும்படியாக நான் அந்த சகோதரனுக்கு உதவி செய்ய முயற்சிப்பேனே அல்லாமல் வேறொன்றையும் செய்ய முயற்சிக்க மாட்டேன். எந்த ஒரு அசலான உண்மையான கிறிஸ்தவனும் அவ்விடமாகவே எனக்கு செய்வான் என்று நான் நம்புகிறேன். இந்த கூடாரத்தை சேர்ந்த விடத்தில் இந்த விடமாக நான் கேட்டுக் கொள்கிறேன்.
Now we're not entering into this just
நீண்ட ஒரு பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதற்குள் பிரவேசிக்கிறதில்லை.
I want to enter into this and I want you and
உங்களுக்கு பின்னாக இணைக்க கூடியதாக இருக்கின்ற யாவற்றையும் உடைக்கவும் எல்லா பாவத்தையும் சரியாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளவும் எங்களுடைய இருதயங்களுக்குள்ளும் ஜீவியங்களுக்குள்ளும் இருக்கின்ற எல்லாவற்றோடும் இதற்குள் பிரவேசிக்கிறோம்.
We must come here for the sole purpose of getting our soul
கர்த்தருடைய வருகைக்கு நம்முடைய ஆத்மாக்களை ஆயத்தமாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கே அல்லாமல் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் வரவில்லை. நான் பேசி சொன்னது போன்று மற்றவர்கள் விசுவாசிப்பதற்கும் அல்லது கூறினதற்கும் சற்று முரணாய் ஒரு கால் நான் உபதேசிப்பதும் அல்லது கூறுவதும் காணப்படலாம். கருத்து வேறுபாடு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை என்பது உங்களுக்கு புரிகின்றதா? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் இங்கே இருக்கிறோம். இந்த சிறு கூட்டமும் கூட அப்படியே என்று நான் நினைக்கிறேன். பல வித்தியாசமான இடங்களிலிருந்து இங்கே வந்து விஜயம் செய்த சகோதரர்கள் நம்மிடையே உண்டு. அவர்கள் வந்தமைக்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் கூட்டத்தில் உள்ளவர்களூடாக நோக்கி பார்த்தால் பட்டணத்திற்கு வெளியே இருந்து வந்தவர்களும் சுற்றிலும் உள்ள பட்டணங்களிலிருந்து வந்தவர்களும் கூட இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் வந்திருப்பதனால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவ்வளவாய் பாராட்டுகிறோம். நீங்கள் எங்களை நேசிக்கிறதுனால் இந்த காரியங்களை கேட்கும்படியாய் இங்கு வந்திருக்கிறீர்கள். என் சகோதரனே, என் சகோதரியே, தேவன் உங்களுடைய இருதயங்களில் ஊற்றக்கூடிய மிகுந்த ஐஸ்வர்யத்தை உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்பதே என்னுடைய ஜபமாய் இருக்கிறது. இந்த கூடாரத்துக்கு வருபவர்கள் இந்த பூமியில் இருக்கின்ற அருமையான ஜனங்களில் ஒருவர் என்று நான் நம்புகிறேன் என்பதை இச்சிறு கூட்டத்தாருக்கு நான் கூற விரும்புகிறேன். எல்லா அருமையான ஜனங்களும் இங்கு வருகின்றனர் என்று நான் கூறவில்லை. பூமியின் மேல் உள்ள அருமையான ஜனங்களில் சிலர் இந்த கூடாரத்துக்கு வருகின்றனர் என்று கூறினேன். ஒவ்வொரு நாளும் கூட்டத்திற்கு கூட்டம் நான் பின்பக்கமாய் நுழையும் போதும் இந்த கூடாரத்தின் ஒரு பெரிய தேவையை, அதில் ஒரு மகத்தான தேவையை நான் காண்கிறேன். அதாவது ஒரு நிறைவுக்காக அல்லது ஒரு பிரதிஷ்டைக்காக ஒரு ஆழமான ஜீவியத்திற்காக தேவனோடு ஒரு நெருக்கமான நடையை உடையதாய் இருக்க இதை செய்வதாக இந்த செய்திகளை அவர்களுக்கு அளிப்பதாக நான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். இவைகளை நாங்கள் உபதேசித்து வெளியே கொண்டு வர முயற்சிக்கிற வேளையிலே உங்களை உள்ளே கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை சுற்றி எங்களோடு ஐக்கியம் கொள்ள செய்வது எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. முதல் மூன்று இரவுகளுக்கு பிரசங்கிக்கத்தக்கதாக நாம் ஏதும் ஒரு பொருளை எடுக்கப் போவதில்லை. ஆனால் உபதேசிக்க ஒரு செய்தியை தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுக்கப் போகிறேன்.
For I would not ask anyone to do anything.
நான் செய்யாத எந்த ஒரு காரியத்தையும் உங்களை செய்யும்படியாய் நான் கேட்டுக்கொள்ள மாட்டேன்.
And this week has been a complete.
இந்த வாரம் முழுவதுமாய் அது எனக்கு ஒரு கல்வாரியாய் இருந்தது.
I've been so close to the blacking.
நான் அவ்வளவு நெருக்கமாக போய் போற வேண்டுமானால் அந்தகாரம் அடைந்து நானே எனக்கு பக்கத்தில் இருப்பது போல ஆயிற்று.
But I have completely.
ஆனால் நான் என்னுடைய எல்லா சித்தத்தையும் நான் அறிந்த எல்லா காரியங்களையும் முழுவதுமாக கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விட்டேன்.
The other night at around little after
அந்த இரவு நள்ளிரவுக்கு சற்று கழித்து நானும் என் மனைவியுமாய் கண்விழித்து உட்கார்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டும் பேசிக் கொண்டும்
இருந்தோம்.
முன்னறையில் ஒரு பாதபடிக்கு முன்பாக எங்களுடைய இரு வேதாகமங்களும் திறந்தவாறு இருக்க ஒரு முற்றிலுமான சேவைக்காக மறுபடியுமாக தேவனிடத்தில் எங்களை பிரதிஷ்டை செய்தோம். அதாவது கர்த்தராக இயேசுவுக்கு சேவை செய்யும்படியாக எங்களுடைய சுயசித்தத்தையும் எல்லா காரியங்களையும் எல்லா முரணான கருத்துக்களையும் அவருடைய ஒப்பித்து பிரதிஷ்டை செய்தோம். உங்களுடைய மனப்பான்மையும் கூட அப்படியாகவே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படியானால் இன்றிரவு நாம் வரும்பொழுது ஜெபித்துக் கொண்டோம், உபவாசித்துக் கொண்டோம், ஈடு செய்து கொண்டோம், தேவனிடத்திலிருந்து ஏதோ காரியத்தை பெற்றுக்கொள்ள தங்களை ஆயத்தப்படுகின்றவர்களுமான ஜனங்கள் மத்தியில் நாம் வரும்பொழுது நாம் பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் வருகின்றவர்களாய்
இருக்கிறோம்.
பசியோடு வருகிறவன் பசியோடு திரும்பி போக மாட்டான், ஆனால் தேவன் அவனை ஜீவ அப்பத்தினால் போஷிப்பார் என்று நான் அறிவேன்.
Now before we read from his
அவருடைய புனித வேதாகமத்திலிருந்து நாம் வாசிப்பதற்கு முன்னர் நம்முடைய தலைகளை சிறிது நேரம் ஜெபத்திற்காக வணங்குவோம்.
Lord, there has already been
கர்த்தாவே, இன்றிரவு இந்த இடத்தில் ஏற்கனவே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுள்ளது.
There has been the songs of Zion has been
உம்முடைய பிள்ளைகளால் சியோனின் கீதங்கள் பாடப்பட்டாயிற்று.
Their heart
அவர்களுடைய இருதயங்கள் உம்மிடம் உயர்த்தப்பட்டாயிற்று.
And we have come here to consecrate ourselves
எங்களுடைய ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து எங்களை உம்மிடத்தில் பிரதிஷ்டை செய்யவும் உம்மை ஆராதிக்கவுமே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்.
And we are calling this to your remembrance, Lord, that you said when you set upon the mount and taught your
கர்த்தாவே, இதை உம்முடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நீ மலையின் மேல் உட்கார்ந்து உம்முடைய சீஷர்களிடத்தில் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நீர் போதித்துள்ளீர். கர்த்தாவே, நீர் அதை வாக்களித்திருக்கிறீர். நாங்கள் இன்றிரவு திறந்த இருதயத்துடன் வருகிறோம். நாங்கள் பசியோடும் தாகத்தோடுமாய் நீருமுடைய வாகனத்தை நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் அறிந்தவர்களாய் உம்மிடத்தில் வருகிறோம். வேதாகமத்தின் புனிதமான ஏடுகளை திறந்து அதில் அடங்கி உள்ளவர்களை வாசிக்க முற்படுகையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை எங்களுடைய இருதயத்திற்குள் கொண்டு செல்வாராக. அந்த விதையானது மிக ஆழத்தில் விழுந்து வார்த்தையானது வாக்களித்துள்ள எல்லா வாக்குத்தத்தையும் கொண்டு வரக்கூடிய கொடுத்த விசுவாசத்தை பிறப்பிப்பதாக. எங்களுக்கு செவி கொடுங்க தாவே, எங்களை சுத்திகரித்து எங்களை சோதித்து பாரும். எங்களை குறித்து ஏறும் அசுத்தமான காரியமோ அறிக்கை செய்யப்படாத பாவமோ சரியாயிரியாக ஏதாவது காரியமோ இருக்குமானால் இப்பொழுது அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே, நாங்கள் நேராய் அதற்குள்ளாக போய் அதை செய்வோம்.
கர்த்தராக
இயேசு கிறிஸ்துவின் வருகை நிழலிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஓ பரிசுத்த தேவனே, இன்றிரவு நியாயத்தின் நிழல்களுக்குள் வந்துவிட்டோம். நாங்கள் ஒரு புதிய அர்ப்பணிப்புக்காக பிரதிஷ்டைக்காக எங்களுடைய ஜீவியத்துக்குள் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக நாங்கள் கெஞ்சிக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதலின் அக்கினி மங்கி போனதை கண்டு வார்த்தையாகிய மரக்கட்டை துண்டுகளை அதற்குள் எறிவோம். அது ஒரு கால ஒரு புதிய அக்கினியை தூண்டிவிட்டு எங்களுடைய இருதயங்கள் தேவ வைராக்கியத்தால் நிறையலாம். உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தையின் மூலமாகவும் உம்முடைய ரத்தத்தின் மூலமாகவும் கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லா நன்றியும் துதிகளும் உமக்கே உரித்தாகுக. எங்களுடைய இருதயங்களிலிருந்து தவறான எண்ணங்களை எடுத்து போடும். எங்களை சுத்திகரியும் கர்த்தாவே. ஓ கர்த்தாவே, எங்களுக்கு சுத்தமான இருதயங்களையும் சுத்தமான கரங்களையும் சுத்தமான சிந்தையும் தந்து நாங்கள் ஒவ்வொரு இரவும் சந்தோஷத்துடனும் உம்முடைய ஆவியால் நெருக்கப்பட்டவர்களுமாக உம்முடைய பிரகாரங்களுக்கு நுழையும்படியாய் செய்யும். அவர் நிமித்தமாகவும் இயேசுவின் நாமத்தினாலும் நாங்கள் இதை கேட்கிறோம். ஆமேன். வார்த்தையை வாசிக்க இப்பொழுது நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய வேதாகமங்களையும் பென்சில்களையும் காகிதங்களையும் கொண்டு வரும்படியாய் நான் கேட்கிறேன். நீங்கள் அவ்விடமாய் விரும்புவீர்களானால் அது மிகவும் அருமையாயிருக்கும். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7 அதிகாரத்திலிருந்து துவங்குவோம். கேள்விக்கு பதிலளிக்க அல்லது கேள்விக்கு பதிலை கொடுக்க பரிசுத்த ஆவி என்பது என்ன என்பதற்கு வேதத்தை திருப்புவோமாக. தேவனுடைய வார்த்தையை போன்று சாத்தானை தோற்கடிக்க அங்கு வேறெந்த காரியமும் கிடையாது. இது மட்டும் இனியும் என்றும் தேவனுடைய வார்த்தையை போன்று அவனை தோற்கடிக்க வேறெந்த காரியமும் இல்லை. இயேசுவானவர் தம்முடைய மகத்தான போரில் அதை உபயோகித்து என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
And this morning while I've been listening a few days ago,
சில நாட்களுக்கு முன்னர் நான் ஒரு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் சிருஷ்டிப்பு எவ்விதம் உண்டானது என்பதை பற்றி எடுத்து கூறுவது போல் இருந்தது. சில சாம்பல்களும் சில பாஸ்பேட்டுகளும் சில பூமியினுடைய ரசாயன பொருட்களும் சூரியனுடைய வெதுவெதுப்பான உஷ்ணமும் ஒன்றாய் சேர்ந்து ஜீவ அணுவை உண்டாக்கி ஜீவராசிகளை கொண்டு வந்தது. சூரிய வெளிச்சமானது எந்த ஜீவ கிருமியையும் கொல்லக்கூடியதாய் இருக்கும் போது இது எவ்வளவு கேவலமானதாய் பரிகசிக்கிறதாய் இருக்கிறது.
Lay a germ out in the sunshine, it'll kill it immediately.
ஒரு கிருமியை சூரிய வெளிச்சத்தில் வையுங்கள், அது உடனேயே அதை கொன்று போடும்.
There is no such thing.
அப்படி ஒரு காரியமும் இல்லை. ஆனால் சாத்தான் அதை கொண்டு என்மேல் எறிய பார்க்கிறான். இன்று காலையினுடைய சிறு ரிபேக்காலை நான் பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பகையில் நான் ரேடியோவை மறுபடியுமாய் திருப்பின போது மறுபடியுமாய் அதே காரியத்தை கேட்க வேண்டி இருக்குமே நினைத்தேன். ஆகவே நான் அதை அணைத்து விட்டேன்.
And as I going on up the street, Satan said to me,
அப்படியாய் நான் வீதியில் போய் கொண்டிருக்கும் போது சாத்தான் என்னிடத்தில், உனக்கு தெரியுமா நீ இயேசு என்று அழைக்கின்றாயே, அந்த மனிதன் பில்லி கிரஹாம் ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களை போன்று அவருடைய நாட்களில் ஜீவித்த ஒரு மனிதன், அவர் ஒரு சாதாரண மனிதன், சில பேர் அவரை சுற்றி கூட்டம் கூடி அவரை ஒரு பெரிய மனிதன் என்று கூறினர். கொஞ்சம் கழித்து அவர் இன்னும் மகத்துவமானவரானார். அதற்கு பின்பு அவர்களுக்கு அவர் ஒரு கடவுளானார். ஆனால் இப்பொழுது அவர் மறுத்து போனதினால் உலகமெங்கும் அது பரம்பராயிற்று. காரியம் அவ்வளவுதான் என்று
கூறினார்.
நீ எப்படியான ஒரு பொய்யன் என்று நான் நினைத்தேன். பின்னர் நான் கிரஹாம் வீதியை கடக்கையில் திரும்பி சாத்தானே, என்னுடைய உணர்வுடன் பேசுகின்றவனே, உன்னை சில கேள்விகளை கேட்க நான் விரும்புகிறேன். அவர் வருவார் என்று கூறினார்களே, அவர் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா யார்? அவர் வருவதற்கு 1000 வருஷங்களுக்கு முன்னரே அவரை முன்னறிந்தும் அவருடைய ஜீவத்தை குறித்து முன் அறிவித்ததுமான அந்த மனிதர்கள் மேல் இருந்தது என்ன? ஒவ்வொரு எழுத்தின்படியாயும் அதை முன்னறிவித்தவர் யார்? அவர் வந்தபோது அவர்கள் சொன்னார்கள், அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்று. அவர் அப்படியே ஆனார். நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டார் என்றனர். அவர் அப்படியானார். அவர் ஐஸ்வர்யவானோடே தம்முடைய பேதைக்குடியை நியமித்தார். ஆனால் 3ஆம் நாளில் அவர் எழுந்திருப்பார் என்றனர். அதை அப்படியே செய்தார். அதற்கு பின்னர் அவர் பரிசுத்த ஆவியை வாக்களித்தார். நான் அதை பெற்றுள்ளேன். ஆகவே நீ ஒரு கால் அதை நின்று விலகி போகலாம். ஏனென்றால் அது வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாயிருக்கிறது என்று கேட்டேன். அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போனான். அவனுக்கு வெறுமென வார்த்தையை கொடுங்கள், அது காரியத்தை செய்யும். அவனால் அந்த வார்த்தைக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏனென்றால் வார்த்தையானது ஏவப்பட்டதாயிருக்கிறது. அப்போது நடவடிக்கை புத்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்க துவங்குவோம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி
and said unto him, get thee out of thy country and from thy kindred.
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார்.
Then came he out of the land of the Chaldeans.
அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவருடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு வந்து குடியிருக்கும்படி
செய்தார். No, not so much as his set his foot.
இதிலே ஒரடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார்.
God spake on this wise that his seed should sojourn
அந்தபடி தேவன் அவனை நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள், அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன், அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்த செய்தன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற போது 8 நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள்.
Upon this place we wish to approach the subject which I think is the outstanding.
இந்த வார்த்தைகளினாலே நாம் நம்முடைய பொருளை அணுக விரும்புகிறோம். அது இன்றைய நாளின் மிகவும் முக்கியமான பொருள் என கருதுகிறேன். அதாவது பரிசுத்த ஆவி என்பது என்ன?
What is it?
அது என்ன?
And now the reason I have taken these subject in line like
அடுத்தடுத்து இந்த பொருட்களை குறித்து பேச நான் தெரிந்து கொண்ட காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவி என்னவென்று நீ அறிந்து கொள்ளாமல் உன்னால் வந்து அதை பெற்றுக் கொள்ள முடியாது. அது என்னவென்று அறிந்து கொண்டிருப்பதனால் உன்னால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. அது உனக்குத்தான் என்றும் அது உனக்கு கொடுக்கப்பட்டது என்றும் விசுவாசித்தால் ஒழிய பெற்றுக் கொள்ள முடியாது. பின்னர் அது என்ன விளைவுகளை கொண்டு வரும் என்பதனை அறிந்திருந்தால் ஒழிய அதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா இல்லையா என்பதனை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே அது என்னவென்றும் அது யாருக்கு என்றும் அது வரும்போது எந்த விதமான நடவடிக்கைகளை கொண்டு வருகிறது என்றும் அறிந்திருந்தால் நீ அதை பெற்றுக் கொள்ளும் பொழுது என்ன பெற்றுக் கொண்டா என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்ள முடியும். புரிகின்றதா? அது காரியத்தை தீர்த்து வை. இன்று நான் நம்முடைய சகோதரன் ஜெப்ரிடம் பேசிக் கொண்டிருந்தது போன்று இன்றிரவு கூட்டத்திற்கு வர எனக்கு விருப்பம், ஆனால் நாளை இரவு நான் அங்கே இருப்பேன் என்று அவர் கூறினார். இங்கே கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியாது, ஏனென்றால் நாங்கள் அதை குறித்து அறிவிக்கவில்லை. சகோதரன் லியோ முதலானவர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு எழுதி பட்டணத்திற்கு வெளிப்புறங்களில் உள்ளவர்களுக்கு அறிவிக்கும்படி கூறினர். ஏனென்றால் எங்களிடம் உட்கார வைக்க போதிய இடமில்லை. நான் சொன்னேன், சகோதரன் ஜெப்ரி, உம்முடைய எண்ணெய் கிணறுகளில் ஒன்றை துவக்கும்படி என்னை அனுப்பி எனக்கு அதை குறித்து ஒன்றும் தெரியவில்லை என்றால் நான் ஒரு கால் அதை வெடிக்கும்படி செய்துவிடலாம். ஒரு கால் தவறான சாவியை நான் திருப்பி விடலாம், அல்லது தவறான மோட்டார் இயந்திரத்தை துவக்க விடலாம். நான் அதை செய்வதற்கு முன்பாக அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதிலும் கூட அவிதமாக உள்ளது. நீங்கள் எதற்காக வருகிறீர்கள் என்றும் அதை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அது என்னவென்றும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது முதலாவது காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவி என்பது வாக்களிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவி என்ன என்பதை குறித்து 10 வாரங்களாக பேசியும் அதே நேரத்தில் அந்த பொருளின் ஒரு ஓரத்தை கூட தொடாமல் போகலாம். ஆனால் முதலாவது காரியம், ஒவ்வொரு இரவும் அதை குறித்ததான ஒரு சுருக்கமான விளக்கத்துடன் அதை அணுகி கடைசி இரவன்று அதன் பேரில் ஏதாவது கேள்விகள் உண்டா என்று பார்க்கலாம். இங்குள்ளவர்களில் இன்னும் எத்தனை பேர்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறீர்கள், அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் பெறாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், நீங்கள் பெறவில்லை என்று கரங்களை உயர்த்துங்கள். அந்த கரங்களை பாருங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவி ஒரு அடையாளமாக இருப்பதனால் அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
We realize that that all promises is given to us.
எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஆபிரகாம் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். ஆபிரகாம் வாக்குத்தத்தின் தகப்பனாய் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கும் அவனுக்கு பின்வரும் அவனுடைய சந்ததிக்கும் அளித்திருக்கிறார்.
The promise is made to Abraham.
வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது.
And this sign is to a
இந்த அடையாளமானது ஒரு உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Now there is a vast difference between just a
ஒரு சாதாரணமான கிறிஸ்தவனுக்கும் ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் இடையே அதிகமான வித்தியாசம் இருக்கிறது.
And now,
நாம் இதை இப்பொழுது வேத வாக்கியங்களிலிருந்து எடுத்து அதை சரியாக வேத வாக்கியங்களுடன் ஒத்து பார்ப்போம்.
The first place there is a Christian.
முதல் ஸ்தானத்தில் ஒரு கிறிஸ்தவன் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான். ஆனால் இந்த கிறிஸ்தவன் மட்டும் பரிசுத்த ஆவியினால் இன்னும் நிரப்பப்படாதவனாய் இருந்தால் அவன் ஒரு கிறிஸ்தவனாக ஆகும் உருவாக்குதலில் இருக்கிறான். புரிகின்றதா? அதை விசுவாசிப்பதாக அவன் கூறுகிறான். அதற்காக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் இன்னும் இந்த ஆவியை பரிசுத்த ஆவியை அவனுக்கு அருளவில்லை. அவன் தேவனுடன் இன்னும் அந்த லக்கை அடையவே இல்லை. அதாவது தேவன் அதை அங்கீகரித்தார் என்பதை அடையவில்லை. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமை அழைத்த பின்னர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். அது தேவன் இன்றைக்கு ஒரு விசுவாசி அழைப்பதற்கு பாவனையாய் இருக்கிறது.
Moved out of his country.
தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் அந்த தேசத்தை விட்டு வெளியேறி ஒரு அந்நிய நாட்டிற்குள் சென்று அந்நிய ஜனங்கள் மத்தியில் ஜீவித்தார். அது தேவன் ஒரு மனிதரை நீசத்தனத்தை நிறுத்தி அவனுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட அழைக்கின்றதற்கு ஒரு பாவனையாய் இருக்கிறது.
He turned then from the crowd that he was in to live in a new crowd among new types of people.
ஒரு புதியதான கூட்டமும் வித்தியாசப்பட்டதுமான ஜனங்கள் மத்தியில் வாழும்படியாக அவன் தான் ஜீவித்து வந்ததான கூட்டத்தாரை விட்டு
வெளியேறினான்.
அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்றும் அந்த பிள்ளையின் மூலமாக உலகம் முழுவதுமே ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்து அதற்கு ஆபிரகாம் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று தேவன் கண்ட பிறகு தேவன் அதை ஒரு அடையாளத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினார். அந்த அடையாளம் விருத்த சேதனமாய் இருக்கிறது. விருத்த சேதனமானது பரிசுத்த ஆவிக்கு ஒரு பாவனையாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் வாசித்ததான அதே அதிகாரத்தின் அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்கு குறித்துக் கொள்ள வேண்டுமானால் 51 வசனத்தில் ஸ்தேவான் இவ்வண்ணம் கூறுகிறார். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்
என்றான்.
விருத்த சேதனம் என்பது பரிசுத்த ஆவியின் ஒரு பாவனையாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டு அந்நிய தேசத்திற்குள் ஜீவிக்க போன பிறகு தேவன் அவனுக்கு விருத்த சேதனமாகிய அடையாளத்தை கொடுத்தார். புரிகின்றதா? அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் யாவரும் அவனுக்கு பின்னான சந்ததியார் யாவரும் மாம்சத்தில் இந்த அடையாளத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு வித்தியாசத்தை காட்டுகின்றதாய் இருக்கிறது. இந்த விருத்த சேதனத்தின் அடையாளமானது மற்ற ஜனங்களில் இருந்து அவர்களை அது வேறு பிரித்து காட்டுகிறது. அதைதான் தேவன் இன்றைக்கு உபயோகப்படுத்துகிறார்.
It's the sign of circumcision of the heart.
அதே இருதயத்தின் விருத்த சேதனை அடையாளமாய் இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவி. அது மற்ற கொள்கைகள், நம்பிக்கைகள், ஸ்தாபனங்கள் போன்றவைகளில் இருந்து தேவனுடைய சபையை அதனின்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சபையாய் காட்டுகிறது. அவர்கள் எல்லா ஸ்தாபனங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். அப்படி இருந்த போதிலும் அவர்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறார்கள். ஒரு மனிதனோடு 2 நிமிடங்கள் பேச அவகாசம் கொடுத்தால் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறானா இல்லையா என்று என்னால் கூற முடியும். அப்படியே உங்களாலும் முடியும். அது அவர்களை வேறு பிரிக்கிறது. அது ஒரு குறியாய் இருக்கிறது. அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவி ஒரு அடையாளமாய் இருக்கிறது.
any child that refused circumcision in the Old Testament,
பழைய ஏற்பாட்டின் போது விருத்த சேதனத்தை மறுக்கும் எந்த பிள்ளையும் ஜனங்கள் மாத்தின் என்று அறுப்புண்டு போவான். விருத்த சேதனம் பரிசுத்த ஆவிக்கு நிழலாயிருக்கிறது.
He could not have fellowship.
அவன் விருத்த சேதனம் செய்து கொள்ள மறுத்தால் சபையில் உள்ள மற்றவர்களோடு அவனால் ஐக்கியம் கொள்ள முடியாது. அதை இன்றைய நாட்களுடன் ஒப்பிட்டு பாருங்கள்.
A person that would refuse
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள மறுக்கின்ற எந்த நபரும் பரிசுத்த ஆவியை பெற்ற மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ள முடியாது.
உன்னால்
அதை செய்ய முடியாது. நீங்கள் ஒரே சுவாபத்தை உடையவராய் இருக்க வேண்டும். என்னுடைய தாயார் இவ்விதம் கூறுவதுண்டு, ஒரே விதமான சிறகுகளை உடைய பறவைகள் ஒரு கூட்டமாய் சேரும் என்று. அது ஒரு பழங்கால பழமொழி, ஆனால் அது உண்மையான ஒன்றாய் இருக்கிறது. புறாக்களும் காகங்களும் ஒன்றாய் ஐக்கியம் கொள்ளுகின்றதை உங்களால் பார்க்கவே முடியாது. அவைகளுடைய ஆகாரமே வித்தியாசமானவைகள், அவைகளுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானவைகள், அவைகளுடைய வாஞ்சைகள் வித்தியாசமானவைகள். அதே விதமாகத்தான் இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கும் உலகத்துக்கும் இடையே. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கும் போது அதன் அர்த்தம் என்னவென்றால், சிறிது மாம்சத்தை துண்டித்து எரிய வேண்டும் என்பதே. விருத்த சேதனமானது ஆண்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுக்கு திருமணமாகி இருந்தால் அவள் அவனில் ஒரு பங்காக இருக்கிறாள். ஆகவே அவள் அவனோடு விருத்த சேதனம் செய்யப்பட்டாயிற்று. உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, தீமோத்தேயுவில் அப்படி இருந்தோம், அவள் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் பாரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேச்சினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது விருத்த சேதனம் என்பது உங்களுக்கு தெரியும், தூதனின் செய்தியின் போது சாரால் பின்னால் இருந்த கூடாரத்தில் இருந்து நகைத்தாள் என்று. அவர் யார் என்று அறியாமல் ஒரு அந்நியனை போன்று அவர் இருந்து கொண்டு, ஆபிரகாமே உன்னுடைய மனைவியாகிய சாரால் எங்கே என்று கேட்டார். அவனுக்கு ஒரு மனைவி உண்டு என்று அவருக்கு எப்படி தெரியும்? லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்று இயேசு கூறினது போன்று. நினைவிருக்கட்டும், அந்த அடையாளங்கள் மார்க்க சம்பந்தமான உலகத்தில் இருந்த சோதோம் குமராவில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் வெளியே அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அழைக்கப்பட்டது. ஆபிரகாம் வெளியே
அழைக்கப்பட்டவனாயிருந்தான்.
அவை என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்பதாகும். ஆபிரகாம் தன்னை வேறு பிரித்துக் கொண்டு விருத்து சேதனம் பண்ணி கொண்ட போன்று, தூதனுடைய அந்த செய்தியை கேட்டு நகைத்த அந்த நேரத்திலேயே தேவன் அவளை அந்த இடத்திலேயே கொன்றிருக்கலாம். ஆபிரகாமை சங்கடப்படுத்தாமல் அவரால் அதை சாராளுக்கு செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். அவள் அவருடைய ஒரு பகுதியாய் இருந்தாள். நீங்கள் இனி இருவரல்ல, ஒருவரே. ஆகவே விருத்த சேதனம், பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் செய்கிறது. அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அது கொடுக்கப்பட்ட அடையாளமாய் இருக்கிறது. அந்த ஒரு நாள் யாரோ ஒருவர் கூறினார், நான் அதை அப்படியே திருப்பி கூறுகிறேன், ஒரு ஹாசியமாக அல்ல, ஏனென்றால் அது உண்மையாய் இருக்கிறது. ஆனால் ஒரு ஹாசியம் போன்று தோன்றுகிறது. நான் அடிக்கடி கூறுவது போன்று ஹாசியத்திற்கு இது இடம் அல்ல. ஆனால் அங்கு மேற்கு கரையிலே ஒரு சிறு ஜெர்மானியர் ஒருவன் இருந்தான். நாம் அங்கேதான் இருக்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டான். அவன் வீதி வழியாய் சற்று தூரம் நடந்து சென்று பின்னர் தன் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷைகளில் பேசுவான். அவன் சற்று ஓடுவான், சற்று குதிப்பான், அவன் சற்று சத்தமிடுவான். அவன் தன் வேலையிலும் இவ்வாறு செய்து கொண்டிருந்தான். அவனுடைய முதலாளி அவனிடத்தில் வந்து, நீ எங்கே போயிருந்தாய்?
I like those places where you have been.
நீ போயிருந்த இடங்கள் எல்லாம் எனக்கு பிடித்தமானவைகள் என்றான்.
He said you must have been down amongst that.
அவன் சொன்னான், நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த கூட்ட நட்டுகள் மத்தியில் போயிருக்க வேண்டும் என்று.
He said,
அதற்கு அவன், அப்படியானால் அவர்கள் நட்டுகள் என்று நீர் நினைக்கிறீரா என்றான். நிச்சயமாக அவர்கள் நட்டுகள் தான் என்று கூறினான்.
He said, well,
அதற்கு அவன், நல்லது, நட்டுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றான்.
And he said,
அவன் சொன்னான், உங்களுக்கு என்னவென்று தெரியுமா, நட்டுகள் முக்கியமான பாகம் வகிக்கின்றன. உதாரணமாக ஒரு மோட்டார் வண்டி எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் உள்ள எல்லா நட்டுகளையும் கழற்றி விடுங்கள், மீதி இருப்பது யாவும் உபயோகமற்ற பொருட்களாக இருக்கும்
என்றான்.
ஆக அது அப்படியே உண்மை.
You are so different.
பரிசுத்த ஆவி உண்மையில் வரும்போது நீங்கள் அவ்வளவு வித்தியாசமானவர்களாய் ஆகிவிடுகின்றனர். உலகத்தின் சிந்தனைக்கு நீங்கள் பிடிக்காதவர்களாகி அவர்கள் உங்களுக்கு எதிராக வரவும் உங்களுடன் எவ்வித தொடர்பும் கொள்ள விருப்பம் இல்லாதவர்களுமாய் இருப்பார்கள். நீங்கள் வேறொரு விலையில் பிறந்தவர்களாகி விடுகின்றனர். நீங்கள் அவ்வளவு அந்நியர்களாகி விடுகின்றனர். ஆப்பிரிக்கா காடுகளில் உள்ளே போவீர்களானால் 10 மடங்கு இன்னும் அதிக அந்நியராகி விடுவீர்கள். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் வித்தியாசமானவர்களாகி விடுகிறீர்கள். அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஜனங்கள் மத்தியில் அது ஒரு குறியாக இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், அப்படியானால் சகோதரன் பிரண்ணாம், அந்த விருத்த சேதன அடையாளமானது ஆபிரகாமுக்கு அல்லவா கொடுக்கப்பட்டது என்று? அது உண்மைதான். அவனுடைய சந்ததிக்குமா? ஆம். நாம் இப்பொழுது கலாத்தியர் 3:29 திரும்ப போகிறோம். அது நமக்கு எப்படி பொருந்தும் என்று பாருங்கள். கலாத்தியர் 3:29. இந்த விருத்த சேதனம் எப்படி ஒரு புறஜாதியானுக்கு பொருந்தும் என்று பாருங்கள். நாம் புறஜாதியாராய் இருந்தால், இயற்கையான பிறப்பின்படியாக நாம் புறஜாதியார்கள் தான். இப்பொழுது நான் 16 படிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும், அவனுடைய சந்ததிகளுக்கு என்று அவர் சொல்லவில்லை. எந்த விதத்திலாவது என்றல்ல. உதாரணமாக, ஓ நானும் கூட ஒரு ஆபிரகாமின் வித்துத்தான் என்பதனால் அல்ல. இல்லை, சந்ததிக்கு, ஆபிரகாமின் சந்ததிக்கு, சந்ததிகளுக்கு அல்ல, உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். உன் சந்ததிக்கு, அந்த சந்ததி கிறிஸ்துவாயிருக்கிறார். கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி, இப்பொழுது நாம் 28-29 பார்ப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் ஜாதியன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம் எவ்விதம் ஆபிரகாமின் சந்ததியாய் ஆக முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பதன் மூலம். அப்பொழுது நாம் ஆபிரகாமின் சந்ததியாக ஆகிறோம். ஆபிரகாமின் சந்ததி என்பது என்ன? ரோமர் 4 இன்னும் வேதாகமத்தின் பல இடங்களிலும் பார்க்கும் போது அதை நாம் காணலாம்.
Abraham never received the promise.
விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது ஆபிரகாம் வாக்குத்தத்தை பெறவில்லை. விருத்த சேதனமானது வெறுமனே ஒரு பாவனை என்று காட்டும்படியாக, விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் வாக்குத்தத்தை பெற்றான். விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்னதாக அவனுக்கு இருந்த விசுவாசத்தின் அங்கீகரிப்பிற்கு பாவனையாய் அது இருந்தது. இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போது நாம் ஆபிரகாமின் சந்ததியாயும் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரமாயும் இருக்கிறோம். ஆகையினால் நாம் யாராய் இருந்தாலும் சரி, யூதனோ அல்லது கிரேக்கனோ, அது காரியம் அல்ல. ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையதாய் இருக்கும். அவர்கள் தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் ஏற்றுக் கொள்வார்கள். அது எவ்வளவு பரிகாசமாய் காணப்பட்டாலும், எவ்வளவு வழக்கத்துக்கு மாறாய் காணப்பட்டாலும் சரி, அது உங்களை எவ்வளவு வினோதமாய் ஆக்கினாலும் சரி, அது எப்படியாய் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆபிரகாமுக்கு 75 சாராளுக்கு 65 இருக்கும் போது தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் ஏற்றுக்கொண்டு அதற்கு மாறாய் உள்ள யாவற்றையும் இல்லாதது போல் அழைத்தான். அந்த நாளின் வைத்தியர்கள் அதை குறித்து என்ன நினைத்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு 75 கிழவன் ஒரு 65 கிழவியின் மூலமாக, அதுவும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று 25 ஆனவன் மூலமாக தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டு போகும் ஆபிரகாமை பார்த்து ஜனங்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆபிரகாமின் விசுவாசமானது உங்களை வினோதமாய் நடந்து கொள்ள பண்ணுகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்னர் அது அதே காரியத்தை உங்களுக்கு செய்கிறது. நீங்கள் செய்வீர்கள் என்று நினைக்காத காரியத்தை நீங்கள் செய்யும்படியாய் அது செய்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனை விசுவாசிக்கும்படியாய் அது செய்கிறது.
Now, it's also besides a promise
அது ஒரு வாக்கு தத்தமும் ஒரு அடையாளமுமாய் மாத்திரமில்லாமல் அது ஒரு முத்திரையாயும் கூட இருக்கிறது.
Now, if you will go with me,
நீங்கள் என்னோடு கூட ரோமரின் புத்தகத்துக்கு செல்வீர்களானால்,
first I want you to go with me to Ephesians 4:30.
முதலாவது நீங்கள் என்னோடு எபேசியர் 4:30 செல்ல வேண்டும். அதை இங்கே ஒரு நிமிடம் வாசிப்போம்.
எபேசியர்
4:30 இதை கூறுகிறது.
Now you've heard some
வித்தியாசமான காரியங்கள் முத்திரைகளாக இருக்கிறது என்று அநேகர் கூற கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சபைக்குள்ளாக செல்வீர்களானால் சபையின் முத்திரையை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். சிலர் கூறுகின்றனர் அது ஒரு குறிப்பிட்ட நாளை ஓய்வு நாளை ஆசரிப்பதாகும் என்று. அதுதான் தேவனுடைய முத்திரை என்று கூறுகின்றனர். சிலர் கூறுகின்றனர் ஒரு குறிப்பிட்ட சபை ஸ்தாபனத்தை நமது பெயர்களை பதிவு செய்து கொள்வதால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளாக முத்திரிக்கப்படுகிறோம் என்று. இப்பொழுது வேதமானது இவ்விதமாக கூறுகிறது, தேவனே சத்தியமர எந்த மனுஷனும் பொய்யன் என்று. இப்பொழுது எபேசியர் 4:30 இவ்விதமாக உரைக்கிறது,
அன்றியும்
மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இதை குறித்து சற்று கடினமாக பேசி உங்களுக்கு முன்பாக இதை வைக்கப் போகிறேன். சட்டங்களை கையாளுகிற சகோதரர்களே, சற்று நேரம் பொறுமையாயிருங்கள். புரிகின்றதா?
Did you notice how long that
அந்த முத்திரையானது எவ்வளவு காலம் நீடிக்கிறது என்பதை கவனித்தீர்களா?
Not to the next revival.
அடுத்த எழுப்புதல் வருமட்டாக அல்ல, அடுத்த முறை ஏதாவது தவறு ஏற்படும் மட்டுமல்ல, உங்களுடைய மீட்கப்படும் நாள் வரைக்கும் அந்த நீண்ட காலம் மட்டுமாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
Until the day of
your உங்களுடைய மீட்பின் நாள் வரைக்கும் அப்பொழுது நீங்கள் மீட்கப்பட்டு தேவனோடு கூட இருப்பீர்கள். அவ்வளவு காலத்திற்கும் பரிசுத்த ஆவி உங்களை முத்திரிக்கிறது. ஒரு எழுப்புதல் முதல் இன்னொரு எழுப்புதல் மட்டுமல்ல, ஆனால் நித்தியத்திலிருந்து நித்தியம் மட்டுமாய் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி அதுவாகத்தான் இருக்கிறது. அது தேவனுடைய முத்திரையாக இருக்கிறது. அதாவது அவருடைய பார்வையில் நீ கிருபை பெற்று அவர் உன்னை நேசித்து அவர் உன்னை நம்பி உன்மேல் அவருடைய முத்திரையை போட்டிருக்கிறார் என்பதாகும். முத்திரை என்றால் என்ன யாருக்காவது தெரியுமா? ஒரு முத்திரை என்பது ஒரு செய்து முடிக்கப்பட்ட ஒரு வேலையாய் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆமேன். தேவனுடைய ரசித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை சுத்தப்படுத்தி உன்னோடு தயவு பாராட்டி உன்னை முத்திரித்திருக்கிறான். அவன் செய்து முடிக்க பெற்றவனாய்
இருக்கிறான்.
மீட்கப்படும் அந்த நாள் மட்டுமாக நீ அவருடைய ஒரு பொருளாயிருக்கிறாய். முத்திரிக்கப்பட்டது என்பது முடிக்க பெற்ற ஒரு வேலையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் கழித்து இன்னொரு செய்தியின் போது பார்க்கலாம். அதாவது பவுல் பேசினதான அடையாளத்தை குறித்து பார்க்கலாம். அந்நிய பாஷைகளில் பேசுவது ஒரு அடையாளமாக இருக்கிறது, விசுவாசிகளுக்கா அல்லது அவிசுவாசிகளுக்கா? இப்பொழுது கவனியுங்கள். ஆனால் இதில் பரிசுத்த ஆவி ஒரு அடையாளமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவி ஒரு முத்திரையாக இருக்கிறது. தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அது அவர் கொடுத்த அடையாளமாக இருக்கிறது. அதை மறுப்பது என்பது அவருடைய ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவதாக இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது உலகத்துடனும் உலகத்தின் காரியங்களுடனும் எல்லாம் முடிந்துவிட்டு அவருடைய ஒப்புதலின் முத்திரையை பெற்ற ஒரு தேவனுடைய பொருளாயாவதாக இருக்கிறது.
I used to work on the railroad.
இங்கே இருக்கிற ரயில்வே கம்பெனியில் ஹாரி வாட்டர்பெரியுடன் வேலை பார்த்ததுண்டு. அப்பொழுது ரயில் பெட்டிகளில் சரக்குகள் ஏற்றுவதுண்டு.
My brother Doc.
என்னுடைய சகோதரன் டாக் அங்கிருந்து கொண்டு அவைகளை ஏற்றுவதற்கு உதவி செய்வார். ஒரு ரயில் பெட்டியில் சரக்குகள் ஏற்றி முடித்தவுடன் ஒரு ஆய்வாளர் அந்த பெட்டி நிறைய நெருக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்து எங்காவது கீழே விழுந்து நொறுங்கவோ அல்லது இடிபட்டு நாசமாகவோ தக்கதாக தளர்ச்சியாக இருக்க கண்டால் அவன் அந்த பெட்டிக்கு முத்திரையை போட மாட்டான்.
Until that car is so completely packed, until it's so packed down.
அந்த ரயில் பெட்டியானது சீராய் ஒழுங்காய் நெருக்கமாய் அசையாதபடி ஆடாதபடி அதற்குள் இருக்கும் பொருட்களுக்கு சேதம் அடையாதபடி சிரிப்ப அடிக்கின பிறகுதான் அவன் அந்த பெட்டிக்கு முத்திரையை போடுவான். நாமும் இன்னும் முத்திரை போடப்படாதிருப்பதற்கு காரணம் அதுதான். காரியங்களை குறித்து நாம் இன்னும் அவ்வளவு தளர்ச்சியாய் இருக்கிறோம். உன்னுடைய ஜீவியத்தை பரிசோதித்து பார்க்கும்படியாக ஆய்வாளர் அதனூடாக சென்று காரியங்களை குறித்து நீங்கள் சிறிது தளர்ச்சியாக இருக்கிறீர்களா என்று பார்க்கும்போது ஜீவியத்தில் சற்று குறைவுள்ளவர்களாய் கண்டால், கோபசாபம் சிறிது உள்ளவர்களாய் கண்டால், மற்றவர்களை குறித்து பேசுவதில் சற்று நாக்கு நீண்டவர்களாய் கண்டால், இப்படியா இருக்க கண்டால் அவர் ஒருபோதும் அந்த பெட்டிக்கு முத்திரை போட மாட்டார். சில அசுத்தமான பழக்க வழக்கங்கள், இழிவான காரியங்கள், சில இச்சையான சிந்தை போன்றவைகள் இருக்க கண்டால் அவரால் அந்த பெட்டியை முத்திரையிடவே முடியாது. ஆனால் அந்த ஆய்வாளர் எல்லா காரியங்களும் அதன் ஸ்தானத்தில் இருக்க கண்டால் அப்பொழுது அவர் அதை முத்திரிப்பார்.
இடத்திற்கு
போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு போய் சேருமட்டாய் ஒருவனும் அந்த முத்திரையை உடைக்க துணிய மாட்டார். அதுதான் காரியம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள்.
For I say unto you, it would be better for you that a millstone was hanged at your neck and you were
bound to the bed to the city of 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 the city அது உங்களுடைய சாட்சியாய் இருக்கிறது, அது உங்களுடைய முத்திரையாய் இருக்கிறது, அது உங்களுடைய அடையாளமாய் இருக்கிறது. அதாவது நான் பரலோகம் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். பிசாசு என்ன கூறுகிறான் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பரலோகம் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். அவர் என்னை முத்திரித்து விட்டார். அவர் அதை எனக்கு கொடுத்தார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர் என்னை முத்திரித்து விட்டார். நான் மகிமையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன்.
Let the winds blow, let Satan do what he wants.
ஆற்றுகள் அடிக்கட்டும், சாத்தான் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், என்னுடைய மீட்பின் நாள் மட்டுமாய் தேவன் என்னை முத்திரித்து விட்டார். ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. உங்களுக்கு அது தேவையாய் இருக்க வேண்டும். அறை உடையவர்களாய் இல்லாமல் உங்களால் போக முடியாது. அதை குறித்து அவ்வளவாய் கூறலாம். ஆனால் நான் இதை குறித்து பேசுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நிச்சயமாய் அறிவேன்.
Also let us turn to John 14 just for a minute.
இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் யோவான் 14க்கு திருப்புவோம்.
I just love the word.
நான் வார்த்தையை அவ்வளவாய் நேசிக்கிறேன். அது சத்தியமாய் இருக்கின்றது.
Now the spirit of God.
இப்பொழுது தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, அது என்னவாய் இருக்கிறது?
It is the spirit of Christ in
அது உனக்குள்ளா இருக்கின்ற கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது. நான் அதை வாசிப்பதற்கு முன்பாக அதை குறித்து சில விளக்க வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஒரு முத்திரையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஒரு உடன்படிக்கையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவி என்பது
என்ன? Of Jesus Christ
அது உனக்குள்ளாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது. புரிகின்றதா?
A little while said Jesus that the world sees me.
இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களுடனே வாசம் பண்ணி உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுக்குள்ளே இருப்பேன் என்று இயேசு சொன்னார். அவருடைய சபையில் இருக்கின்ற தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது. எதற்காக இருக்கிறது? அவர் அதை எதற்காக செய்தார்? நாளை இரவு பேச போகும் பொருளில் இது ஒரு சிறு பகுதி. ஆனால் அவர் அதை எதற்காக செய்தார்? அவர் ஏன் அதை செய்தார்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் அவர் எதற்காக வந்தார்? அவர் எதற்காக உனக்குள்ளாக வந்தார்? அவர் எதற்காக எனக்குள்ளாக வந்தார்?
Was to continue
தேவனுடைய கிரியைகளை தொடர்ந்து செய்யும்படியாக. என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்கிறேன். என் சுய சித்தத்தை செய்ய நான் வரவில்லை. ஆனால் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தேன்.
And the Father that sent me is with me.
என்னை அனுப்பின பிதா என்னோடு இருக்கிறார். என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஓ என்னே, பிதா அவரை அனுப்பின போது அவரும் அவருக்குள்ளாக சென்றார். இயேசுவை அனுப்பின பிதாவானவர் அவருக்குள் வந்தார். அவர் மூலமாய் கிரியை செய்தார். உங்களை அனுப்புகின்ற இயேசுவானவர் உங்களோடு கூட உங்களுக்குள்ளாக சென்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த ஆவியானது அவரை அந்த விதமாக நடந்து கொள்ளவும் கிரியை செய்யவும் வைத்ததானால் அது உனக்குள்ளாக இருக்கும் போது அது எந்த விதமாக நடந்து கொள்ளும் என்ற ஒரு பொதுவான அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் அந்த ஜீவனால் மாறி போக முடியாது. அது சரீரம் சரீரமாக மாறி போகலாம். ஆனால் அதனுடைய தன்மையை அதனால் மாற்றிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது தேவனாய் இருக்கிறது. இப்பொழுது யோவான் 14 10 வசனம் முதற்கொண்டு நாம் சிறிது
வாசிப்போம்.
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடன் சொல்லுகின்ற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார்.
Now, believe me that I am in the
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாக அவர் என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் அரிய கிரியைகளை செய்வான். நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் இவைகளை பார்க்கிலும் அரிய கிரியைகளை செய்வான். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அவர் அங்கே எப்படி சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள். இப்பொழுது இது எந்த விதமாக கூறப்பட்டிருக்கிறது என்று இதை கவனியுங்கள். சற்று இன்னும் தொடர்ந்து வாசிக்கிறேன். இப்பொழுது நாம் அப்படியே தொடர்ந்து 20 மட்டும் வாசிக்க போகிறோம். நீங்கள் எதை கேட்டாலும் நாம் அதை பார்ப்போம் சற்று, சரியா? நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இப்பொழுது கவனியுங்கள். அப்பொழுது என்னென்னைக்குமாய் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவானை அவர் உங்களுக்கு
தந்தருள்வார்.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது.
பட் யூ நோ ஹிம்
அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்படியானால் யார் அந்த ஆவி? பரிசுத்த ஆவி யார்?
இட்ஸ் கிரைஸ்ட்.
அது உனக்குள்ளாக இருக்கும் கிறிஸ்துவே.
தி காம்ஃபர்டர்,
அவர்தான் பரிசுத்த ஆவி. அந்த தேற்றரவாளன் வரும்போது, அந்த தேற்றரவாளன் எனக்குள்ளாக இருந்தபோது நான் என்ன கிரியைகளை செய்தேனோ அதே கிரியைகளை அவர் செய்வார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் இந்த தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருவார். தேற்றரவாளனை நீங்கள் அறிவீர்கள். உலகம் அவரை அறியாது, எப்பொழுதுமே அறியாது. ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஏனென்றால் அவர் இப்பொழுது உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். இயேசுவானவர் பேசுகையில் அவர் உங்களுக்குள்ளே இருக்க போகிறார் என்றார். அங்கேதான் காரியம். அதுதான் தேற்றரவாளர், உங்களுக்குள்ளே இருக்க போகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் அப்படி விடமாட்டேன். அதுதான் தேற்றரவாளனாகிய கிறிஸ்து. அதுதான் பரிசுத்த ஆவி கிறிஸ்துவாயிருக்கிறது.
Yet a little while and the world seeth me no more.
இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இப்படியாய் நாம் மேலும் மேலும் படித்துக் கொண்டே போகலாம். ஆனால் இதை உங்களுக்கு அறிவிக்கிறேன், அவர் என்னவாய் இருக்கிறார்? அவர் ஒரு முத்திரையாய் இருக்கிறார், அவர் ஒரு அடையாளமாய் இருக்கிறார், அவர் ஒரு தேற்றரவாளனாய் இருக்கிறார். அவர் என்னவெல்லாமாய் இருக்கிறார் என்று பாருங்கள். ஆபிரகாமின் சந்ததி அதை சுதந்திரித்துக் கொள்கிறது. தேற்றரவாளன் இன்னும் என்னவெல்லாமா இருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது கண்டறிவோம். நாம் 1 யோவான் 17 போய் அவர் அங்கே பரந்து பேசுகிறவராகவும் கூட இருக்கிறாரா என்று பார்ப்போம். பரந்து பேசுகிறவர் என்னவென்றும் அவரை பரந்து பேசுகிறவராக ஆக்குறது என்னவென்றும் தெரியும். நமக்கு ஒரு பரந்து பேசுபவர் இருக்கிறார், நாம் அதை அறிவோம்.
1 யோவான் 16
ஒரு நிமிடம் மன்னிக்கவும். பரிசுத்த யோவான் 16:17, நான் வருந்துகிறேன், நான் அப்படி கூறுவதற்காக நிச்சயமாக வருந்துகிறேன், தவறாக நான் படித்து விட்டேன். 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன்.
And when he has come, he will reprove the world of sin.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
என்னே
பரிந்து பேசுகிறதை யோவான் 2:12 காணலாம்.
Now let's read that just a minute. 1 John 2:12.
ஒரு நிமிடம் நாம் அதை வாசிப்போம். 1 யோவான் 2:12, மன்னிக்கவும், 1 யோவான் 2:1-2. இங்கே அதை எழுதி வைத்திருக்கிறேன். 1 யோவான் 2:1-2.
My little children,
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்.
And if any man sins,
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்.
Who is the advocate? Jesus Christ.
பரிந்து பேசுகிறவர் யார்? நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து.
And he is the propitiation.
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதான பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஒரு பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பரிந்து பேசுகிறது என்றால் என்ன? அது என்ன செய்யும்? பரிந்து பேசுதலை செய்வது. அதனிடம் இரக்கம் இருக்கிறது. அது உன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கிறது. உங்களால் செய்ய முடியாத காரியங்களை அது செய்கிறது. அது உங்களுக்கான ஒரு பரிகாரமாயிருக்கிறது. அது உங்களுடைய நீதியாயிருக்கிறது. அது உங்களுடைய சுகமளித்தலாயிருக்கிறது. அது உங்களுடைய ஜீவனாயிருக்கிறது. அது உங்களுடைய உயிர்த்தெழுதலாயிருக்கிறது. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கின்ற எல்லாமுமாய் அது இருக்கிறது. அவர் ஒரு பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அதை கொண்டு நாம் எப்படியாய் விவரங்களுக்குள் சென்று அதை தெளிவுபடுத்தி காட்ட முடியும்? நம்முடைய அறியாமைக்காக அது வேண்டுதல்கள் செய்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தும் சில சமயங்களில் நமது அறியாமைகளால் சில காரியங்களுக்குள் தடுமாறி விழுந்து விடுகிறோம். அந்த சமயங்களில் பரிசுத்த ஆவி நமக்காக பரிந்து பேசும்படியாய் அங்கே இருக்கிறது. அவர் நம்முடைய பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நமது சார்பில் அவர் வழக்கறிஞராக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் அங்கே நின்று கொண்டு நமக்காக கெஞ்சுகிறார். நாம் நமக்காக கெஞ்சுவதில்லை. ஏனென்றால் நமக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கெஞ்சுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை சொல்லி வேண்டுதல் செய்கிறார். சில சமயங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை கொண்டு வேண்டுகிறார். அவர் நமக்காக வேண்டுதல்கள் செய்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவி என்பது. நான் ஏதாகிய ஒன்றுக்குள் நடந்து போகும்போது நான் ஒரு குழந்தையை போல் நடக்கிறேன், நீங்கள் சிறு பையனை போல் நடக்கிறீர்கள். விரோதிகளால் நிறைந்ததும், பாவத்தால் நிறைந்ததும், கண்ணிகளால் நிறைந்ததும், எல்லா காரியங்களால் நிறைந்ததும் ஆகிய ஒரு இருளான உலகத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லலாம், ஓ எனக்கு பயமாயிருக்கிறது, ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஏற்க எனக்கு பயமாயிருக்கிறது, இதை செய்ய எனக்கு பயமாயிருக்கிறது, இதை நான் செய்து விடுவேனோ என்று எனக்கு பயமாயிருக்கிறது. பயப்படாதேயுங்கள், நமக்கு ஒரு பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார்.
ஆமென்.
ஓ அவர் நம் பக்கத்தில் நிற்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல்கள் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எல்லா நேரத்திலும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரே நம்முடைய பரிந்து பேசுபவராயிருக்கிறார். ஓ அதற்காக நாம் தேவனுக்கு எவ்வளவு நன்றியாயிருக்க வேண்டும். ஒரு முத்திரை, ஒரு அடையாளம், ஜீவனின் ஆவி, பரலோகத்தின் தேவன், தேற்றரவாளன், ஜீவன், பரிந்து பேசுபவர், அவர் என்னவா எல்லாம் இருக்கிறார். ஓ என்ன மணிக்கணக்காக நாம் அதை குறித்து பேசிக் கொண்டே இருக்கலாம். இப்பொழுது ஒரு நிமிடத்திற்கு நாம் பொருளை மாற்றிக்கொள்வோம். நாம் இப்பொழுது கேட்டுக்கொள்ள போகிறோம். இந்த கடைசி நாட்களில் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இந்த பரிந்து பேசுபவர், முத்திரை, வாக்கு தத்தம். இன்றிரவு நாம் அவரை குறித்து பேசின எல்லா காரியங்களும் அதை போன்று 10,000 மடங்கு அதிகமாக அது நமக்கு இந்த கடைசி நாட்களில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை அந்த நாட்களில் பெற்றிருக்கவில்லை. பெருமன மாம்சத்தில் ஒரு முத்திரையை மட்டுமே பெற்றிருந்தார்கள். ஒரு அடையாளமாய் அது வருகிறது என்று விசுவாசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் நிழலில் நடந்தார்கள். அதாவது அவர்கள் மாம்சத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள். இன்றைக்கோ நாம் நியாயப்பிரமாணத்தின் நிழலில் நடக்கிறதில்லை. உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் நடக்கிறோம். ஆவியின் வல்லமையினால் நாம் நடக்கிறோம். அவரே நம்முடைய உண்மையான முத்திரையாய் இருக்கிறார். நம்முடைய உண்மையான பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய உண்மையான தேற்றவாளனாய் இருக்கிறார். நாம் உயர்வில் இருந்து பிறந்தவர்கள் என்பதற்கு நம்முடைய உண்மையான அடையாளமாய் இருக்கிறார். ஒரு புதுமையான வினோதமான ஜனங்கள், வித்தியாசமாய் நடந்து கொள்பவர்கள், தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் ஏற்றுக்கொண்டு மற்ற யாவையும் அவர் என்று அழைப்பவர்கள். தேவனுடைய வார்த்தை தான் சரியானது. ஓ என்ன அதுவாகத்தான் இருக்கிறது பரிசுத்த ஆவி. உங்களுக்கு அது வேண்டுமா? அதை பெற்றுக் கொள்ள நீங்கள் ஆவல் கொள்வீர்கள் அல்லவா? அது வாக்களிக்கப்பட்டிருக்கின்றதா என்று பார்ப்போம். ஏசாயாவின் புத்தகத்துக்கு போவோம். ஏசாயாவின் புத்தகம் 28 அதிகாரத்தை பார்ப்போம். இப்பொழுது நாம் ஏசாயாவின் புத்தகம் 28 அதிகாரம் 8 வசனத்தை எடுப்போம். இது சம்பவிப்பதற்கு 712 வருடங்களுக்கு முன்னர் ஏசாயா என்ன கூறியுள்ளார் என்று பார்ப்போம். முதலில் இருந்து தொடங்கி காரியங்களை பார்ப்போமானால் இது குறித்து நாம் அதிகமாக பேசலாம். ஆனால் நாம் சரியாக இங்கே இருந்து துவங்கி இது சபைக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்போம். அது எந்த நாளில் வர வேண்டியதா இருக்கிறது? கடைசி நாட்களில் வர வேண்டியதா இருக்கிறது. அப்பொழுது கேடான நிலையா இருக்கும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், வார்த்தையில் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்கள், கடைசி 2 நாட்கள், கடைசி 2,000 வருஷங்கள். இப்பொழுது 8 வசனம்,
tables are full of filthiness, so that there is
போஜன பீடங்கள் எல்லாம் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. அதை கண்டுபிடிக்கும்படியா இன்றைக்கு வேதத்தில் சுற்றுமுற்றும் தேடுங்கள். சுற்றுமுற்றும் பார்த்து நாம் அப்படிப்பட்டதான் நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா என்று பாருங்கள். போஜன பீடங்கள் எல்லாம்
ஏன்
அவர்கள் கர்த்தருடைய ராபோஜனத்திற்கு முதலாவதாக பொருள் ரீதியில் ஏதோ ஒரு பழைய துண்டு ரொட்டியையோ ஒரு பிஸ்கெட்டையோ பிட்டு ராபோஜனத்தில் பங்கு பெறுகிறார்கள். அந்த அப்பமானது பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒருவருடைய கரங்களால் செய்யப்பட்டதும் புளிப்பில்லாத அப்பமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் அசுத்தமும் அசுசியானவரும் அல்ல. அந்த அப்பமானது அவருக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. இன்னொரு காரியம், அவர்கள் அதை குடிகாரனுக்கும் பொய்யனுக்கும் திருடுபவனுக்கும் புகைப்பிடிப்பவனுக்கும் புகையிலை மெல்லுபவனுக்கும் யாராய் இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர்கள் அதை கொடுக்கிறார்கள். அவன் அவர்களுடைய சபையை சேர்ந்தவனாய் இருந்தால் அது போதும். அது தூரமாய் இருப்பதாக நாம் அதை இங்கே புசிக்கும் போது யாராவது ஒருவர் அதை எப்பொழுதாவது புசிப்பானேயானால் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அவன் நிதானித்து அறியாததினால் அவன் தனக்கு தானே ஆக்கின தீர்ப்பை சுவாசிக்கவும் குடிக்கிறவனுமாய் இருக்கிறான். அவனால் அப்படி ஜீவிக்க முடியவில்லை என்றால் அதில் பங்கு கொள்ளாதிருங்கள். நீங்கள் அதில் பங்கு கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய சொந்த மனசாட்சியே குற்றமுள்ளதாக இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. இதை புசியாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று இயேசு சொன்னார். ஆனால் தேவனுடைய போஜன பீடங்கள் எல்லாம் அசுத்தத்தினால் இருந்ததாகிவிட்டது. ஒரு சுத்தமான இடமும் அங்கு இல்லை. அது இன்றைய நாளை சித்தரித்து காட்டுகின்றதா என்று கவனியுங்கள். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? அறிவை யார் புரிந்து கொள்ளக்கூடும்? யாருக்கு உபதேசத்தை புரிய வைக்க முடியும்? நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பிரஸ்பிடேரியன், நான் ஒரு மெத்தடிஸ்ட், நான் ஒரு பெந்தேகோஸ்து, நான் ஒரு நசரீன், நான் ஒரு யாத்ரீக பரிசுத்தன் என்கிறார்கள். அதனால் தேவனுக்கு ஒன்றையும் செய்ய போகிறதில்லை. அது வெறுமனே இன்னொரு போஜன பீடமாய் இருக்கிறது. நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்? எந்த விதமான உபதேசம்? மெத்தடிஸ்டா, பாப்டிஸ்டா, பிரஸ்பிடேரியனா, பெந்தேகோஸ்தா? வேதாகமத்தின் உபதேசம். நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்? அதை பெற்றுக் கொண்ட போது பெற்றுக் கொண்டேன் என்பதை எப்படி அறிவீர்கள்? அதை குறித்து நாம் வெள்ளி இரவு என்று பார்ப்போம். புரிகின்றதா? நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்? இப்பொழுது கவனியுங்கள், மறந்தவர்களுக்கும் உலைவருக்கு பண்ணப்பட்டவர்களுக்குமே பெரிய குழந்தைகள். உதாரணமாக, நல்லது, நான் சபைக்கு போகிறேன், என்னுடைய தாயார் இந்த சபையை சார்ந்தவர்களெல்லாம். அருமையான சகோதரனை, அதற்கு எதிராக எனக்கு ஒன்றுமில்லை. இந்த செய்தியானது பதிவாக்கப்படுகிறது என்பதை நான் அறிவேன். தாயுடைய சபையை சார்ந்திருப்பது அதெல்லாம் சரிதான். ஆனால் கவனியுங்கள், தாயார் ஒரு விதமான வெளிச்சத்தில் நடந்தார்கள், நீயோ வேறொரு வெளிச்சத்தில் நடக்கின்றாய். லூதர் ஒரு வெளிச்சத்தில் நடந்தார், வெஸ்லியோ இன்னொரு வெளிச்சத்தில் நடந்தார். வெஸ்லி ஒரு வெளிச்சத்தில் நடந்தார், பெந்தேகோஸ்து வேறொரு வெளிச்சத்தில் நடந்தார்கள். ஆனால் நாமோ இன்றைக்கு அவர்களை காட்டிலும் இன்னும் மேலான வெளிச்சத்தில் நடக்கிறோம். இன்னொரு தலைமுறை என்று ஒன்று இருக்குமானால் அது நமக்கு மேலானதாக இருக்கும். ஆரம்ப நாட்களின் போது பாதையானது விசாலமாய் இருந்த போது, காரியம் விசாலமாய் இருந்த போது, லூத்தர் பரிசுத்த மாதுதலை விசுவாசத்தினால் போதித்தான். அது ஜனங்களை கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்து புரோட்டஸ்டன்ட் மார்க்கத்துக்குள்ளாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு ஐக்கியம் கொள்ளவுமே போதிக்கப்பட்டது. விசுவாசத்தினால் நீதிமான் ஆகுதல் அது மிகுந்த விசாலமான எல்லையாய் இருந்தது. அவர்கள் அதை விட்டு அகலவே இல்லை. அதை தொடர்ந்து ஜான் வெஸ்லி என்பவரால் இன்னொரு எழுப்புதல் வந்தது. அது லூதரன்களை அதிலிருந்து குலுக்கி கீழே விழச் செய்து பரிசுத்தமாகுதலுக்குள்ளாய் கொண்டு போய் ஒரு நல்லதும் சுத்தமானதும் பரிசுத்தமானதுமான ஜீவியத்தை தேவனுடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட்ட உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுத்தது. அது பெரும்பான்மையான லூதரன் உபதேசத்தை கலைந்து போட்டது. அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துடன் பெந்தேகோஸ்தே வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதன் மூலமாய் விசாலமான எல்லையை குறிக்கிறது. அது உண்மை. இப்பொழுது அதுவும் அசைய ஆரம்பித்தது. மரங்களும் புதுப்பித்தலும் தேவனுடைய ஆவியும் உள்ளே வந்து ஒரு நிறைவான அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் சபைக்குள்ளாக வந்து பெந்தேகோஸ்தே அசைத்தது. அது என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியே அது சபைக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு அவர் பூமியில் இருந்தபோது செய்த அதே கிரியைகளை செய்யும் அளவுக்கு நாம் அவருடைய வருகைக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம். அப்போ சில நாட்கள் துவங்கி இது மட்டுமாக அது எந்த நேரத்திலும் இருந்ததா இல்லை. ஏன் பாருங்கள், எல்லை விசாலமாக இருந்தது. குறுகிக் கொண்டு குறுகிக் கொண்டு குறுகிக் கொண்டே போகிறது. அது என்ன? உன்னுடைய கரமானது அதன் நீளத்திற்கு வருவது போன்று, நெகட்டிவ் 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 போன்று. ஆனால் அது என்னவாய் இருக்கிறது? அது ஒரு பிரதிபலிப்பாய் இருக்கிறது. லூத்தர் என்னவாய் இருந்தார்? கிறிஸ்துவின் ஒரு பிரதிபலிப்பாய் இருந்தார். என்னவாய் இருந்தார்? கிறிஸ்துவின் ஒரு பிரதிபலிப்பாய் இருந்தார். பாருங்கள், வெள்ளி சண்டையின் காலம் இப்பொழுதுதான் முடிவடைந்தது. அந்த ஒரு நாள் பழைய விசுவாச வகுப்பை சார்ந்தவர்களில் கடைசியார் இந்த பிரசங்க பிடத்திலிருந்து உபதேசித்தவர். வயது 90 இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர் மறித்து போனார். வெள்ளி சண்டை என்பவர் பெயர் கிறிஸ்தவ சபைகளுக்கு அவருடைய நாட்களில் ஒரு எழுப்புதல் பிரசங்கியாக இருந்தார். அவர் எதையும் மறைத்து பேசாமல் எழும்பி நின்று மெத்தடிஸ்ட்களே, பிரசங்கிமார்களே, எல்லோருமே அந்த தூசி படிந்த ஒத்தடி பாதைக்கு வாருங்கள். பாப்டிஸ்ட்மார்களே, பிரஸ்பிடியர்களே, அந்த தூசி படிந்த ஒத்தடி பாதைக்கு வாருங்கள் என்று சத்தமிடுவார். அவர் ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. அவருடைய நாட்களில் அவர் வெள்ளி கிரகமாயிருந்தார். கவனியங்கள், பெயர் கிறிஸ்தவ சபைகள் தங்கள் எழுப்புதல்களில் இருக்கின்ற அதே நேரத்திலே என்ன சம்பவித்தது? பொது சுவிசேஷங்களும் எழுப்புதலை பெற்றுக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் தான் பாஸ்வர்த் சகோதரர்கள் மற்ற யாவரும் தோன்றினர். பாருங்கள், ஸ்மித் நிகிஸ்வர் ஒரு இரவு மறித்தார். அடுத்த நாள் காலையில் டாக்டர் பிரைஸ் மறித்து போனார். 24 மணி நேரங்களுக்குள் நான் ஊழியத்தை வந்தேன். இப்பொழுது என்னுடைய முடிவு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெள்ளி கிராமை குறித்து அதிகம் கேள்விப்படுவதில்லை. ஓரல் ராபர்ட்ஸ் குறித்து நீங்கள் அதிகம் கேள்விப்படுவதில்லை. என்னுடைய கூட்டங்களும் நேரிடுவதை நான் காண்கிறேன். என்ன காரியம்? இன்னொரு காலத்தின் முடிவில் நாம் இருக்கிறோம். வெள்ளி சண்டையும் மற்றவர்களும் எப்பொழுது உள்ளே வந்தார்கள்? மகத்தான மூடியினுடைய எழுப்புதலுக்கு பின்னர் அவர்கள் வந்தார்கள். மூடி எப்பொழுது உள்ளே வந்தார்? நாக்சினுடைய எழுப்புதலுக்கு பின்னர் வந்தார். நாக்ஸ் எப்பொழுது உள்ளே வந்தார்? மின்னியினுடைய எழுப்புதலுக்கு பின்னர் வந்தார். காலங்கள்தோறும் ஒருவர் பின் ஒருவராய் வந்தார்கள். ஒரு எழுப்புதல் முடிந்தவுடன் தேவன் இன்னொன்றை எழுப்பி இன்னும் அதிகமான வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். அந்த விடமாக தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. இப்பொழுது நாம் இந்த நேரத்தின் முடிவிற்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அவருடைய காலத்தின் சந்திப்பில் கிறிஸ்துவுடைய வருகையை எதிர்நோக்கி இருந்தான். ஆனால் அவர்கள் முன்னோக்கி பார்க்க வேண்டியவைகளும் அதிகமாக இருந்தது. யூதர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்புதல், ஆகாயத்தில் பறக்கும் தட்டுகள், இன்னும் நாம் இன்றைக்கு காணுகின்ற எல்லா காரியங்களையும் எதிர்நோக்க வேண்டி இருந்தது. ஆனால் நாம் முடிவில் இருக்கிறோம். இப்போது நாம் இங்கே இருக்கிறோம். கிறிஸ்து செய்த அதே கிரியைகளை செய்யத்தக்கதாக சபையானது வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருந்தனர். ஏனென்றால் நிழலானது இன்னும் ஆழமாய் ஆழமாய் போக போக அதிகமாக பிரதிபலிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு நிழலை எடுத்துக் கொள்ளுங்கள். அது அதிக தூரத்தில் இருக்கும் போது மிக குறைந்த பிரதிபலிப்பை நீங்கள் நிழலில் காணலாம். சற்று கழித்து நிழலானது நெருங்க நெருங்க மரமும் அதன் நிழலும் ஒரே காரியமாய் ஆகிவிடும். இப்பொழுது தேவனுடைய ஆவியானது லூத்தரின் கீழ் நீதிமான் ஆகுதலில் கிரியை செய்தது, எஸ்லியின் கீழாக பரிசுத்தமாகுதலில் கிரியை செய்தது, பெந்தெகோஸ்தையின் கீழாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் கிரியை செய்தது. இதோ அது இங்கே இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நடப்பித்துக் கொண்டும் செய்து கொண்டும் இருந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன? சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாக ஆகிவிட்டது. அவர்கள் ஒன்றாக இணையும் போது அந்த கடைசி இணைப்பில் அவள் ஆரவாரத்தோடு ஆகாயத்தின் ஊடாக செல்வார். அந்த நாட்களில் ஜீவித்த வெஸ்லி லூத்தர் முதலானோர்கள் யாவரும் மேலாக வருவார்கள். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினராயும் அங்கே உயிர்த்தெழுதல் உண்டாகும். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். கவனியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் செய்கிறார். பாருங்கள், நீதிமானாக்கப்படுவதன் மூலமாக பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அதன் ஒரு லேசான நிழலாயிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாகுதலின் மூலமாக அதன் சற்று ஆழமான நிழலாயிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக அதன் ஒரு இன்னும் ஆழமான நிழலாயிருந்தார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய நபரே இங்கு இருக்கின்றதான திரும்ப அளிக்கப்படுகின்றதன் மூலமாக துவக்கத்தில் செய்தது போன்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஓ மகிமை! என்னை பரிசுத்த உருளை என்று அழைக்க போகிறார்களா? எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை இப்பொழுதே துவங்கலாம். கவனியுங்கள் சகோதரர்களே, இதை கவனியுங்கள். போஜன பீடங்கள் எல்லாம் பாந்தியினால் இறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? அவர் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? ஆள் மறந்தவர்களுக்கும் ஒலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே இரு குழந்தைகள், பிரஸ்பிடேரியன் குழந்தைகள், மெத்தடிஸ்ட் குழந்தைகள், பெந்தகோஸ்தி குழந்தைகள், லூத்தரன் குழந்தைகள், நசரின் குழந்தைகள், அவர்களை அல்ல, உழைப்பாலை விட்டு அகன்று பலமுள்ள ஆகாரத்தை புசிக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் அவருக்கு தேவையாயிருக்கிறது. இதோடு வருகிறது. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள். அரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பாறு பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பரிசுத்தாவியானது பெந்தேகோஸ்தே என்னும் நாளன்றி ஆண்டவிடமாக வரவில்லை என்றால் அது வருவதற்கு 712 வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்க்கு தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அது பெந்தேகோஸ்தே நாளன்று சரியாக அதே விதமாக வந்தது. அது ஓய்வு நாளை ஆசரிப்பதாகும் என்று யாரோ கூறினார்கள். மற்ற யாரோ ஒருவருடைய சபையோ அல்லது மார்க்கத்தையோ நான் குறைவாக்கவோ அல்லது நிராகரிக்கவோ இல்லை. ஆனால் ஓய்வு நாள் என்பது தேவனுடைய ஓய்வு என்பது இளைப்பாறுதலின் நாளாய் இருக்கிறது. இதுவே இளைப்பாறுதலின் நாள். இதுதான் இளைப்பாறுதல். அவர் சொன்னார், இதுவே நீங்கள் இழைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று. இதுதான் அது. ஆமேன். அது கற்பனையின் மேல் கற்பனையின் மேல் பிரமாணத்தின் மேல் பிரமாணமாய் இருக்கிறது. இளைப்பாறுதல் இங்கேதான் இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்றால் என்ன? இளைப்பாறுதல். ஓ நீங்கள் எல்லாரும் இடத்திலே பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் என்னவா இருக்கிறார்? உனக்குள்ளாக வருபவர், சமாதானத்தை அளிப்பவர், உன்னுடைய அடையாளமானவர், உன்னுடைய தேற்றவாளர். தேற்றப்பட்டவர்களாய், இளைப்பாறுதவர்களாய், முத்திரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதோ சம்பவித்திருக்கிறது என்று உலகம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாய் அது இருக்கிறது. அது என்ன? அது ஒரு தேற்றவாளனாய் இருக்கிறது. அது என்ன? அது ஒரு அடையாளம். நீங்கள் இளைப்பாறுதலில் இருக்கிறீர்கள். அது உங்களுடைய பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சம்பவித்தால் உடனுக்குடனேயே உங்களுக்காக பரிந்து பேச அங்கே ஏதோ காரியம் இருக்கிறது. பாருங்கள், பரிந்து பேசுதல். அதுதான் சபையில் ஜீவிக்கின்ற தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது. அது வரும்போது என்னவா இருக்கும் என்று சரியாக தீர்க்கு தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்றென்றைக்குமான நித்திய இளைப்பாறுதலாயிருக்கும். தேவன் உலகத்தை உண்டாக்கினார். எபிரேயர் 4:4, தேவன் உலகத்தை உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அது உண்மை. 8ஆம் நாள் சுற்றி வருகிறது. அவர் அதை யூதர்களுக்கு ஒரு உடன்படிக்கையாய் ஒரு குறிப்பிட்ட கால வரம்பிற்கு கொடுத்தார். அது உண்மை. ஆனால் அவர்கள் போய் ஒரு நாள் ஓய்ந்திருந்து திரும்பி போகும்போது மறுபடியுமாக வாரத்தின் 1ஆம் நாள் துவங்குகிறது. தேவன் பேசி சொல்லிய இளைப்பாறுதல் அதுவல்ல. தேவன் உலகத்தை 6 நாட்கள் உண்டாக்கிற போது அவர் இளைப்பாறு சென்ற போது அவர் அது முதல் இளைப்பாறினால் அது உண்மை. அதே காரியத்தை முடித்தது. அவர் திரும்பி 8ஆம் நாள் வந்து மறுபடியும் துவங்கவில்லை. அது வெறுமென ஒரு நேராட்டமே. அது ஒரு பாவனையா இருக்கிறது. சூரியனுக்கு சந்திரன் இருப்பது போன்று. ஆனால் சூரியன் எழுப்பி வரும்போது அதற்கு பின்னர் நமக்கு சந்திரன் தேவைப்படுகிறதில்லை. இதை கவனியுங்களோ. வெளிப்படுத்தல் 11 சந்திரனை தன் பாதங்களுக்கு கீழும் சூரியனை தன் தலையின் மேலும் கொண்டுள்ள ஸ்திரீ முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்குமாய் ஆராய்ந்து வேதத்தில் உங்களுக்கு காட்டலாம். புரிகின்றதா? ஆனால் அது என்ன? எபிரேயர் 4:4 வேதம் கூறுகின்றது. இயேசு அவர்களுக்கு ஒரு இளைப்பாறும் நாளை கொடுத்திருந்தால் அவர் அதை குறித்து பின்னர் பேசியிருப்பார். அவர் ஒரு இளைப்பாறும் நாளை குறித்து பேசியிருப்பார். அப்படியானால் ஒரு இளைப்பாறுதல் என்று அவர் எந்த நாளை குறித்து பேசியிருப்பார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:22. அப்படியானால் பாருங்கள், நாம் அவரிடத்தில் வரும்போது அதை காண்கிறோம். எபிரேயர் 4 கூறுகிறது, ஏனெனில் இயேசுவினுடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் செய்தது போன்று தன்னுடைய உலக கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். அவர் உலகத்தை உண்டாக்கிய போது மீண்டும் அவரிடம் திரும்பாதபடி ஓய்ந்திருந்தார். எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் உத்திரிக்கப்பட்டிருப்பீர்கள்? நீங்கள் மீட்கப்படும் நாள் வரைக்கும். அங்கேதான் இருக்கிறது உங்களுடைய இளைப்பாறுதல், தேற்றுதல், அறிந்து பேசுதல், முத்திரை, விடுவிப்பு. ஓ, நான் உணர்ச்சி வசப்படுகிறேன், அல்லது நான் ஒரு விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஓ சகோதரன் பிரணாம், அது நமக்காகவா வாக்களிக்கப்பட்டிருக்கிறது? அது வேதபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதா? சரி, நாம் யோவேலுக்கு சென்று அதை குறித்து யோவேல் என்ன கூறியுள்ளார் என்று கண்டறிவோம்.
How thankful I am for the
ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். அது மட்டும் வார்த்தையா இல்லாதிருக்குமானால் நாம் எங்கே இருப்போமோ தெரியவில்லை.
All right, we're Joel now. We're going to Joel, the second chapter of Joel.
சரி, இப்பொழுது நாம் யோவேலுக்கு போக போகிறோம். இப்பொழுது நாம் யோவேலில் 2:28 போய் 28வது வசனம் முதல் துவங்க போகிறோம். யோவேல் 2:28. கிறிஸ்துவுடைய வருகைக்கு 800 வருடங்களுக்கு முன்னர் ஆவிக்குள்ளிருந்த தீர்க்கதரிசி கூறினதை இப்பொழுது கவனியுங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள்.
And also upon my servants and upon my handmaids will I pour out in these days.
ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன்.
And I will show wonders in the heavens above.
வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஓ என்ன யோவேல், நீங்கள் கவனித்தீர்களா? அப்போஸ்தலர் இரண்டில் பேதுரு அதே வசனங்களை எடுத்தார். அதில் பேதுரு, இஸ்ரவேல் ஜனங்களே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்ட ஜனங்கள் அல்ல. இவர்கள் முத்திரிக்கப்பட்ட, ஏற்றப்பட்ட, வினோதமான, குறிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் நினைக்கின்றபடியா இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேளையாக இருக்கிறதே. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்க தரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்றான். அது என்ன பரிசுத்த ஆவி என்றால் என்ன? சரி, இப்பொழுது நாம் மறுபடியும் கவனிப்போம். விசுவாசிகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அது. இப்பொழுது இது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் அது என்னவென்று நாம் கண்டறிவோம். அது யாருக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசிகளுக்கு. இப்பொழுது நாம் லூக்கா 24 அதிகாரத்துக்கு திரும்பி, இயேசுவானவர் இந்த பூமியை விட்டு போவதற்கு முன்பாக கடைசியாய் சொன்ன வார்த்தை என்னவென்று கவனியுங்கள். லூக்கா 24 அதிகாரம். இதை குறித்து நீங்கள் நன்றாக குறித்துக் கொண்டு நாளைக்கு வீட்டில் இதை வாசித்து தியானியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அதிக நேரம் உண்டாயிருக்கும். இப்பொழுது லூக்கா 24:49 இயேசுவானவர் பேசுகின்றதை கவனியுங்கள். முடிவில் அவர் மகிமைக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படும் வேளையில் அவர் அவருடைய சீஷர்களிடத்தில் கூறின வார்த்தைகள் இவைகளே. என் பிதா வாக்குத்த பணிகளை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன வாக்குத்தம்? முத்திரை, ஆயிரக்கணக்கான முறைகள் நான் பேசி சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் என் பிதா வாக்குத்தம் பண்ணினதை நான் உங்கள் மேல் அனுப்புகிறேன். என்ன வாக்குத்தம்? வரும் என்று ஏசாயாவினால் சொல்லப்பட்டது. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் நான் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன். இந்த இளைப்பாறுதலை நான் உங்கள் மேல் அனுப்புவேன். யோவேலினால் உரைக்கப்பட்ட அதை நான் அனுப்புவேன். அதாவது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பது. ஓ, நான் உங்களுக்கு அனுப்பி எல்லா தேசங்களும் எல்லா ஜனங்களும் எருசலேம் துவங்கி ஆபிரகாமின் சந்ததியை நான் இந்த உடன்படிக்கையின் கீழ் கொண்டு வருவேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் முத்தரிப்பேன். பாருங்கள், நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். என் பிதா வாக்குத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள். அப்படி யாரால் பரிசுத்த ஆவி என்றால் என்ன? உன்னதத்தில் இருந்து வரும் பெலன்.
Not power from the bishop.
பிஷப் இடத்திலிருந்து வரும் பெலன் அல்ல, சபையிடத்திலிருந்து வரும் பெலன் அல்ல, ஆனால் உன்னதத்திலிருந்து வரும் பெலன். அந்த வல்லமை எப்படி வரும்? சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமாகவா? அதை செய்யவும் சரி என்று கூறவும் நான் உங்களிடத்தில் சவால் இடுகிறேன். ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமாகவா? ஒரு பிரசங்கியாருடன் கை குலுக்குவதன் மூலமாகவா? இல்லை ஐயா. இப்பொழுது கத்தோலிக்கர்களாகிய உங்களுக்கு கூறுகின்றேன், நாக்கை வெளியே நீட்டி முதலாம் ராபோஜனத்தை எடுக்கின்றதா? இல்லை ஐயா. எப்படி வந்தது? உன்னதத்திலிருந்து வந்த பெலன். இன்னும் சிறிது தொடர்ந்து வாசிப்போம். நாம் அப்போஸ்தலர் 1:8 போவோம். இப்பொழுது அவர்கள் ஒன்றாக
கூடுகின்றனர்.
அவர்கள் ஒன்றாக கூடி யூதாசின் சாதத்துக்கு ஒரு ஆளுமை நியமித்த போது இங்கே அவர்கள் இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து என்ன, நீங்கள் பெண்ணாம் ஜெபக்கூடாரத்தில் அங்கத்தினர் ஆகிவிடுவதா? இல்லை ஐயா. நீங்கள் மெத்தடிஸ்ட் சபை, கத்தோலிக்க சபை, பிரஸ்பீபிரன் சபை அங்கத்தினர் ஆகிவிடுவதா? இல்லை ஐயா. வேதத்தில் அவிதமாக இல்லை. அது மனிதனுடைய கோட்பாடுகளாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் போதுகரான பின்பு பெலனை பெற்றுக் கொள்வீர்கள் என்றாயிருக்கிறது? இல்லை ஐயா. உங்களுடைய பிஏ பட்டத்தை பெற்ற பின்பு பெலனை பெற்றுக் கொள்கின்றா இருக்கிறது? இல்லை ஐயா. உங்களுடைய டிடி பட்டம் பெற்ற பிறகு பெலன் வரும் என்று இருக்கிறதா? இல்லை ஐயா. அன்னியினால் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பிறகு பெலனை பெற்றுக் கொள்வீர்கள் என்றா இருக்கிறது? இல்லை ஐயா. நீங்கள் முதலாம் ராபோஜனம் எடுத்த பிறகு பெலனை பெற்றுக் கொள்வீர்கள் என்றா இருக்கிறது? இல்லை ஐயா. புரிகின்றதா? இவைகள் எல்லாம் மனிதனால் ஆக்கப்பட்ட உபதேசங்கள். வேதம் என்று கூறுகின்றது. இயேசுமானவர் என்ன கூறுகிறார் என்று கவனியுங்கள்.
You shall receive power.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து.
What is the Holy Ghost? The power.
பரிசுத்த ஆவி என்பது என்ன? பெலன். என்ன இதற்கு பிறகு நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், நீங்கள் பன்னிருவர்கள் மட்டும் எருசலேமில் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் கூறுகிறது. நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இன்னும் இது நிறைவேற வேண்டி இருக்கிறது. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. இப்பொழுது பக்கத்தை திருப்பி இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதை கவனியுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்போது சனிதியாய் ஒரு போதகர் வந்தார். நான் அங்கே வரிசை தவறி வாசித்து தவறிவிட்டேன் இல்லையா? அப்போது சனிதியாய் ஒரு ஆசாரியன் பீடதண்டைக்கு வந்தாரா? அப்போது சனிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அது ஏதோ ஒரு யூகம் அல்ல, அங்கே ஒரு முழக்கம் உண்டானது. ஒரு ஊழியக்காரன் கதவை அணுகி வந்தானா? ஆசாரியன் பரிசு தலத்திலிருந்து ராபோஜனத்துடன் வந்தாரா? இல்லை, அதை போன்று ஒன்றுமே இல்லை. வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, ஏதோ காலடிகளின் சத்தம் அல்ல, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பரிசுத்த ஆவி என்றால் என்ன? இங்கே இருந்துதான் அவர்கள் வல்லமையை பெற்றார்கள். இங்கேதான் அவர்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. அவர்கள் அதை செய்த போது அங்கே சம்பவித்தது இதுதான். ஆதியாகமம் முதல் உள்ள எல்லோருமே, ஆபிரகாம் துவங்கி எல்லோருமே, அது வருமென்றும் அது எப்படி வரும் என்றும் அதனால் ஏற்படும் பலன்கள் என்னவென்றும் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தனர். அது என்ன? சபைக்கு விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இதை குறித்து நாம் வெள்ளி இரவு என்று பார்ப்போம். இதை நாம் இங்கேயே நிறுத்தி விடுவோம். அது எப்படியாகும்? அது சபைக்கான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது, முற்றிலுமாக ஒரு வாக்குத்தத்தம். சரி, இப்பொழுது அப்படியாய் அவர்கள் நிரப்பப்பட்ட பின்னர் அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு முத்திரிக்கப்பட்டார்கள் என்பதை இப்பொழுது நாம் கண்டறிய போகிறோம். இங்கிருக்கிறவர்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், நான் பார்க்கட்டும். பரிசுத்த ஆவியை பெறாதவர்களை காட்டிலும் பெற்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சகோதரரே, சகோதரியே, எங்களில் ஒருவராக நீங்கள் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். அது என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளும் போது தேவனுடைய கிரியைகளை செய்யும்படியாய் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணிக் கொண்டிருக்கின்ற தேவனுடைய ஆவியாய் அது இருக்கிறது. தேவன் தம்முடைய ஆவியை அவருடைய எந்த ஊழியக்காரர்களுக்குள்ளும், அவருடைய எந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளும், அவருடைய எந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளும் அனுப்பும் போதெல்லாம் அவர்கள் உலகத்தால் எப்பொழுதும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருந்தனர். அவர்கள் ஜீவித்த காலங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் பைத்தியங்கள் என்று கருதப்பட்டனர். அவர்கள் கூட அகிரிப்பாவுக்கு முன்பாக நின்ற போது இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே என்று கூறினார். மதபேதம் என்று கூறுகின்றது என்ன? பைத்தியக்காரதனம். இவர்கள் மதவேதம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்ட நட்டுக்கள் சொல்லுகின்ற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனை நான் அந்த விதமாகத்தான் ஆராதிக்கிறேன் என்றான். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடிந்ததற்காக நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமையா, அது உண்மை. அவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ள முடிகிறதுக்காக அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானது அவர்கள் மேல் விழுந்த பிறகு அது அவர்களை இனிய இருதயம் உள்ளவர்களாக்கி எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிக்கும் அளவுக்கு கொண்டு சென்றது. அது சரிதானே? என்ன ஒரு ஐக்கியம்! அந்த பாடலை நாம் சில சமயங்களில் பாடுவதுண்டு. ஓ என்ன ஒரு ஐக்கியம், ஓ என்ன ஒரு தெய்வீக சந்தோஷம். அதுதான் காரியம். அவர்கள் கவலைப்படவில்லை. சூரியன் பிரகாசிக்கின்றதா அது இல்லையா என்பதை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்கள் கஷ்டமில்லாத பூதூவிய படுக்கையை கிடைக்கவில்லை. சில ஜனங்கள் இல்லத்தில் சகோதரன் பிரண்ணம், நான் ஒரு கோடீஸ்வரனாக ஆவேன் என்று நீர் உத்தரவாதம் கொடுப்பீரானால் நான் இந்த பரிசுத்தாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகின்றனர். எனக்கு எண்ணெய் கிணறுகள் கிடைக்கும் என்றும் தங்க சுரங்கங்கள் கிடைக்கும் என்றும் வாக்குறுதி கொடுப்பீரானால் நான் அதை பெற்றுக் கொள்கிறேன் என்கின்றனர். அருங்கள், ஜனங்கள் அப்படியாய் போதிக்கின்றனர். அவர்கள் ஒரு பொய்யை போதிக்கின்றனர். ஏவன் அப்படியான காரியங்களை வாக்கு பண்ணவில்லை. பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதனுக்கு அவன் அப்பத்துக்கு பிச்சை எடுக்கிறானோ அல்லது இல்லையோ என்பதை குறித்து கவலைப்பட மாட்டான். அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் அவனுக்கு உண்டாக்காது. அவன் பரலோகத்தை நோக்கி ஓடுகின்ற ஒரு சிருஷ்டியாக இருக்கிறான். அவனுக்கு இங்கே எந்த விதமான பிடிப்பும் இல்லை, அது உண்மை. அவன் கவலைப்படுகிறதில்லை, என்ன வந்தாலும் சரி என்ன போனாலும் சரி அவனுக்கு பாதகம் இல்லை. அவர்கள் குறை கூறட்டும், பரியாசம் பண்ணட்டும், கௌரவம் போகட்டும், உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் உங்களுடைய மகிமையின் பாதையிலே இருக்கிறீர்கள். அல்லேலூயா! உங்கள் கண்களானது கிறிஸ்துவின் மேல் பதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறீர்கள். உலகம் என்ன கூறுகின்றது என்பதை குறித்தும் அவர்களுக்கு கவலை இல்லை. அதுதான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. அது ஒரு வெலனாய் இருக்கிறது, அது ஒரு முத்திரையாய் இருக்கிறது, அது ஒரு தேற்றவாளனாய் இருக்கிறது, அது ஒரு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறது, அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. யோ
என்ன,
தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டார் என்பதின் உறுதியாய் இது இருக்கிறது. எவ்வளவு நேரத்தை நான் எடுத்துக்கொண்டேன்? எனக்கு இன்னும் 8 நிமிடங்கள் தான் இருக்கிறது. சரி, இங்கு நான் அநேக வேத வாக்கியங்கள் எழுதி வைத்திருக்கிறேன், அவைகளெல்லாம் எடுத்துக் கூற முடியும் என்று நான் யூகிக்கவில்லை.
After a man has been filled with the Holy
Ghost, ஒரு மனிதன் நிரப்பப்பட்ட பின்னர் உபத்திரவங்களும் மற்ற காரியங்களும் அவனை திரும்பி போகும்படியா செய்யக்கூடுமா? அவன் இழந்து போக போவதில்லை. அவன் இன்னமும் ஒரு தேவனுடைய குமாரனாய் இருக்கிறான். அவன் எப்பொழுதும் அப்படியா இருக்கிறான். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? அது உண்மை. வேற அதைத்தான் கூறுகின்றது. அடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் பரிகாசம் செய்யப்பட்டு, கேலி செய்யப்பட்டு, மற்ற எல்லா காரியங்களும் செய்யப்பட்ட பின்னர் ஒன்றாய் சேர்ந்து கூடி அவர்கள் சற்று திரும்பி போவதற்கு இது ஏற்றதான நேரம் என்று எண்ணினார்கள். நாம் அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திற்கு திரும்பி போய் என்ன சம்பவித்தது என்று பார்ப்போம். இது ஏற்கனவே பெற்றுக் கொண்டவர்களுக்கு. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் தேவாலயத்தின் வாசலண்டையில் சுகமளித்ததற்காக, ஒரு சுகமளிக்கும் ஆராதனை நடத்தினதற்காக பேதுருவும் யோவானும் அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். எத்தனை பேருக்கு தெரியும்? ஜப்பானியான ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனால் நடக்க முடியாது. அவ்விதமான நிலையில் அவன் 40 வருடங்களாக இருந்தான். பேதுரு அந்த வழியாக கடந்து சென்றான். ஆகாரத்திற்காக ஏதாவது கொடுப்பார்கள் என்று எண்ணினவனாய் தன்னோட பிச்சை கோப்பையை தூக்கி காட்டினான். பேதுரு தான் ஒரு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிரசங்கி என்றும் தன்னிடம் ஏதும் பணம் இல்லை என்றும் காண்பித்தான். அவன் கூறினான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, பாருங்கள், அவன் அதை குறித்து கவலை கொள்ளவே இல்லை. ஆனால் அவனோ ஒரு பரத்தினோ கிசனும் சிருஷ்டியாயிருந்தான். ஓ, அதை குறித்து விவரமாய் கூற நேரம் மட்டும் நமக்கு இருக்குமானால் நலமாயிருக்கும். பாருங்கள், அவன் பரத்தை நோக்கி செல்பவனாயிருந்தான், அவன் தேற்றப்பட்டவனாயிருந்தான், அவனிடம் ஆவி இருந்தது, அவனிடம் வல்லமையும் இருந்தது. அவன் நடந்து கொண்டே, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்றான். அந்த மனிதன், ஐயா, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்டதில் ஐயம் ஒன்றும் இல்லை, என்னிடம் விசுவாசம் இருக்கின்றது. 10 நாட்களுக்கு முன்பாக துவக்கப்பட்ட ஏதோ காரியம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. அங்கே நான் மேலாக இருந்த அந்த மேலரையிலே இருந்தேன். அப்போது சட்டத்திலே தேவன் அளித்திருந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், நான் இயேசு கிறிஸ்துவுடனே 3.5 வருடங்கள் நடந்துள்ளேன், அவரோட கூட நான் வலையை பிடித்து இழுத்தேன், நான் இந்த விஜயமான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன், அவர் வியாஜத்தினை சொஸ்தமாக்கிறதை நான் கண்டிருக்கிறேன், யா எனக்குள் வாசமாயிருக்கிறார், ஆனால் நான் போகும்போது அவர் உங்களுக்குள்ளாக வருவார் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆக என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை, ஆனால் இப்பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறினார். நீங்கள் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள விட்டாலும் நான் கூறுவதை கேளுங்கள். எனக்கே அது இன்னும் புரியவில்லை. புரிந்து கொண்டோம் என்னிடம் கூறாதீர்கள், ஏனென்றால் உங்களுக்கு புரியாது. புரிகின்றதா? ஆகவே என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னால் அதை விளக்கி கூற முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரே காரியம் என்னவென்றால், நான் அதை பெற்றிருக்கிறேன். சரி சரி, அது விஞ்ஞான ரீதியாய் அல்ல என்று நீ கூறலாம். ஓ, அது விஞ்ஞான பூர்வமானது. அந்த விளக்குகளை நோக்கி பாருங்கள். பெஞ்சமின் பிராங்கலின் அந்த கருத்தை அவன் பற்றி கொண்ட போது அவன் எனக்கு கிடைத்து விட்டது என்றான். அவனிடம் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது, ஆனால் அது அவனிடம் இருந்தது. மின்சாரம் என்றால் என்ன என்று யாராவது எனக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இன்னமும் கூட அது என்னவென்று யாருக்கும் தெரியாது, ஆனால் நம்மிடம் அது இருக்கின்றது. ஆமேன், அது சரியே. மின்சாரம் என்னவென்று அறிந்த ஒரு மனிதனும் இல்லை. அவர்களால் அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து அதை வெளிச்சமாக்கவும், அதை எரிய வைக்கவும், அதை கிரியை செய்ய வைக்கவும் முடியும். ஆனால் உற்பத்தியாக்கும் ஜெனரேட்டர் எந்திரங்களால் உற்பத்தி ஆக்கப்படுகிறது. இந்த விதமாக 2 துண்டுகள் சேர்ந்து போகுதல் அது அதனை உண்டாக்குகிறது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அதான். அதை வெளிச்சத்தை கொடுக்கும், அதற்குள் சக்தி இருக்கின்றது. அது தேவனுடைய ஆவியை போன்றுள்ளது. எனக்கு 1 துண்டு கிடைக்கும் போது அது நீதான், இன்னொரு துண்டு தேவனாய் இருக்கிறார். அவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இந்த விதமாக ஓடும்படியாக செய்யுங்கள், அது உங்களுக்கு ஏதோ காரியத்தை செய்யும். அது உண்மை. அது வெளிச்சத்தை கொடுக்கும், அது சக்தியை கொடுக்கும். அது என்னவென்று உனக்கு தெரியாது, அது என்னவென்று உன்னால் வரும்போதும் அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அதை பெற்றுக் கொண்ட போதோ அறிந்து கொள்வாய். அது ஒன்று மாத்திரம் நிச்சயம், அது உனக்காக தான், அது உன்னுடையது, அது உறுதி அளிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அது உண்மை. அந்த வெளிச்சம் இதை காட்டுகிறது, அங்கே நிச்சயம் இருக்கிறது, அது விளக்காய் நிச்சயமாய் இருக்கிறது. இப்பொழுது இதை கவனியுங்கள், அது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு காரியம் எங்களுக்கு தெரியும், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள். இன்னும் சில நட்டுகள் நீங்கள் பாருங்கள், அந்த ஜெர்மானியன் தான் ஒரு நட்டு என்று கூறினது போன்று புரிகின்றதா? அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களும், ஆனால் அவர்கள் அந்த இயேசு என்று அழைக்கப்படுகின்ற அதோ அங்கே இருக்கின்ற அந்த தச்சனோடு அந்த மீன்பிடியோடு கூட இருந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அவர் செய்த அதே காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்றான். பரிசுத்த ஆவி அதுவாகத்தான் இருக்கின்றது. அது என்னவென்றால், படிப்பறிவில்லாத மீன் பிடிப்பவனுக்குள்ளும் ஒரு தச்சனுக்குள்ளும் அல்லது எதுவாய் இருந்தாலும் ஒன்று அறியாத போதகனுக்குள்ளும் இயேசுவானவர் ஜீவிக்கின்றதா இருக்கிறது. உலகத்தின் காரியங்களை அறியாதவனாய் இருக்க விரும்புகின்றவனும் இயேசுவானவர் தேவனுடைய ஆவி முத்திரை தேற்றவாளன் அவனுக்குள்ளாக வர அனுமதிக்கின்ற ஒரு மனிதனாய் அது இருக்கின்றது. அவனுக்கு கௌரவத்தை குறித்து அக்கறை இல்லை. அவனுக்கு தேவையான ஒரே காரியம் தேவனாய் இருக்கிறது. தேவன் ஒழுங்குகளை ஏற்படுத்துகையில், அவர் லேவியர்களே, உங்கள் யாவரையும் வெளியே அழைத்து உங்களை ஆசாரியர்கள் ஆக்கினேன், உங்களுடைய எல்லா சகோதரர்களும் மற்ற 11 கோத்திரங்களும் உங்களுக்கு தசமபாகங்களை தருவார்கள் என்றார். உங்களுக்கு 10 மரக்கால் ஆப்பிள்கள் கிடைத்தால் 1 மரக்கால் ஆப்பிள்களை லேவியர்களுக்கு கொடுத்து விடுங்கள். உங்கள் ஆடுகளை இங்கே நீங்கள் கணக்கு பண்ணும் போது 10வது ஆட்டை தெரிந்து கொள்ளுங்கள். அது மிக சிறியதொன்றாய் இருந்தாலும் அல்லது அது பெரியதாய் கொடுத்ததாய் அல்லது மெலிந்ததாய் இருந்தாலும் கவலை இல்லை, அது லேவியர்களுக்கு சொந்தமான. இப்பொழுது லேவியர்களே, நீங்கள் இவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளும் போது நீங்களும் உங்கள் தசமபாகத்தை கர்த்தருக்கு செலுத்துங்கள். நீங்கள் அசைவாட்டும் காணிக்கையை, ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை, இன்னும் வித்தியாசமான காணிக்கைகளை நீங்கள் செலுத்துங்கள். நீங்கள் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்துங்கள். ஆனால் மோசே, உன்னுடைய பங்கோ நானே உன்னுடைய பங்கு என்றார். ஓ
என்ன,
நானே உன்னை திருப்தியாக்கும் பங்கு. இன்றைக்கு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதே பங்காயிருக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒரு திருப்தியாக்கும் பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. கல்வி, என்னால் இந்த புத்தகத்தை படிக்க கூட முடியாது, ஆனால் என்னிடத்தில் ஒரு திருப்தியாக்கும் பங்கு உண்டு. இது நல்லது. டாக்டர் பட்டம் அப்படி ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. பிஹெச்டி, எல்எல்டி அல்லது ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னிடத்தில் ஒரு காரியம் இருக்கின்றது, திருப்தியாக்கும் பங்கு என்னிடம் இருக்கின்றது. எனக்கு தேவையானது அந்த பங்குதான். அந்த பங்கை தான் நீ உடையவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மற்ற பழைய காரியங்களையும் எல்லா கௌரவத்தையும் மற்ற எல்லாவற்றையும் இருந்துவிட்டு வெளியே நடந்து தேவனுடைய திருப்தியாக்கும் பங்கை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் உங்களிடத்தில் உள்ளவைகளை நீங்கள் மறிக்கும் போது அப்படியே விட்டுவிட்டு போகிறீர்கள். ஆனால் உங்களிடத்தில் அந்த திருப்தியாக்கும் பங்கு இருக்குமானால் அது உங்களை அவ்வளவு நிச்சயமாய் மேலே கொண்டு செல்லும். நாம் மறித்தால் நம்மை அடக்கம் செய்வதற்கான செலவுகளுக்காக, பூமி கடியில் கொண்டு போகும் செலவுக்காய் நாம் எப்பொழுதும் காப்பீட்டில் பணம் சேர்த்து வைக்கிறோம். நாம் தேவனுடைய திருப்தியாக்கும் பங்கை பெற்றுக் கொண்டு பூமியின் கீழ் கொண்டு செல்பவர்களுக்கு பதிலாக மேல் நோக்கி கொண்டு செல்பவரை பெற்றுக் கொள்வோம். அவர்கள் இருவரும் பணிபுரிகின்றனர். இப்பொழுது நாம் பார்ப்போம், அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்த இடத்திற்கு வந்து ஆசாரியர்களிடத்திற்கு திரும்பி போகவில்லை. வருகின்றதா, அவர்கள் அதை பெற்றிருந்தார்கள் என்பதை அது காண்பிக்கிறது. அவர்கள் அந்த பழைய குளிர்ந்து போன சம்பிரதாய மார்க்கத்திற்கு மறுபடியும் போய்கொண்டிருக்கவில்லை. இல்லவே இல்லை. திரும்பி போய் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று இங்கே பாருங்கள் என்று கூறினார்கள். இல்லை இல்லை, அவர்களை சேர்ந்த சொந்த கூட்டத்தார் இருந்தார்கள். இங்கேயோ சுமார் 1 டஜன் ஆட்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அது போதுமான கூட்டமாக இருந்தது. ஒரு சிறு கூட்ட ஜனம் விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவர்கள் அவர்களை அடித்து பின்பு அவர்களிடம் நீங்கள் மறுபடியும் இயேசு நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தால் என்று பயமுறுத்தினார். அது உண்மை புரிகின்றதா? நீங்கள் மட்டும் மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால் பிரசங்கித்தால் அல்லது நீங்கள் என்ன செய்தாலும் சரி, நாங்கள் உங்களை வந்து பிடித்துக் கொள்வோம் என்றார்கள். அவர்கள் அது ஒரு பயங்கரமான பயமுறுத்தல். மற்ற சகோதரத்தில் போவோம் வாருங்கள் என்றார்கள். அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். ஒற்றுமையா இருப்பதில் வல்லமை இருக்கிறது. நாம் மற்ற சகோதரத்திற்கு போய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டறிவோம் என்றார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வந்து வெவ்வேறு அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருந்தனர். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்த இடத்திற்கு வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவத்தையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்ட போது ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, இப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை கவனியுங்கள். அவனை கவனியுங்கள், அவர்களை கவனியுங்கள். அவர்கள் திரும்பி போய், ஓ கர்த்தாவே, நான் மிகவும் மறந்துகிறேன், அப்படி வேற ஏதோ காரியத்தை கூறவில்லை. அப்படி இல்லை, அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் ஆவியினால் நிறைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருந்தார்கள். ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறீர். ஆமேன். சகோதரன் பால்மர், எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது விருப்பம். நீர் தேவனாய் இருக்கிறீர், நாங்கள் அதை அறிவோம். நீர்வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிற தேவனாயிருக்கிறீர். தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் கூறினீர். இப்ப இதை கவனியுங்கள், நீங்கள் திரும்பி வந்து நாங்கள் இனிமேல் நீங்கள் எங்கே போய், சரி இப்பொழுது ஆண்டவரே ஒரு நிமிடம் போரும், அவர்கள் என்னை எவ்வளவாய் கேலி செய்தார்கள் என்று அவர்கள் கூறவில்லை. அவர்கள் அமிதமாய் செய்வார்கள் என்று அவர் சொல்லவில்லையா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சரி, உங்களுக்கு தெரியுமா என் முதலாளி கூறினார், நான் உன்னை கண்டுபிடித்தால் என்றார். அவர்கள் அமிதமாய் கூறுவார்கள் என்று அவர் சொல்லவில்லையா? உங்களுக்கு தெரியுமா, அந்த ஒரு நாள் அவர்கள் அதை குறித்து நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றனர். என்னுடைய நாமத்தை நிமித்தம் நீங்கள் ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள், பேசுகிறவர் நீங்கள் அல்ல என்று அவர் கூறவில்லையா? நேற்றைய தினம் சம்பவித்ததை நான் கண்டேன். அது ஒருக்குள்ளாக மாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றார். அவர் அதை செய்வார் பாருங்கள். அவர் அது உண்மை சரியா? என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடியே உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணினே உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ஓ என்ன, எனக்கு அது விருப்பம். கர்த்தாவே, அவர்கள் செய்வார்கள் என்று கூறின அதே காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். வேதம் என்ன கூறியுள்ளது? கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் துரிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பதைக்கிறவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வேலனை மறுதற்களாயும் இருப்பார்கள். அவர்கள் அங்கு மேலாக சென்று வல்லமையை பெற்றுக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வேலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அதுதான் பரிசுத்த ஆவி. புரிகின்றதா? செய்யும்படி முன்குறித்த யாவையும் இப்பொழுது கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். ஓ எனக்கு அது விருப்பம். அந்த கோழி எலும்பை தூக்கி தூர எரிந்து விட்டு ஒரு உண்மையான முதுகெலும்பை உள்ளே பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே கவனியுங்கள். உம்முடைய வசனத்தை நாங்கள் பேசும்படியாக குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி. ஓ சகோதரனே, பிசாசுகள் மறிக்கிறதில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியும் கூட மறிப்பதில்லை. புரிகின்றதா? உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி. அவர்கள் எதை குறித்து சந்தடி செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களா? இன்றைக்கும் அவர்கள் அதே காரியத்தை செய்கிறார்கள், ஆனால் அது சிறு நன்மையும் செய்யாது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். என்னே, அவர்கள் அங்கே மேலறைக்கு சென்ற போது அவர்கள் ஏதோ காரியத்தை பெற்றுக் கொண்டார்கள் இல்லையா? வாக்குத்தத்தம் கூறுகிறது அதுதான் பரிசுத்த ஆவி என்று. உனக்கு தைரியத்தை கொடுக்க, உனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க, உன்னை முத்தரிக்க, உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க. ஓ என்ன கவனியங்கள். ஓ நமக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நான் பிலிப்போடு கூட சமாதானத்துக்கு போவது நலமாயிருக்கும். அப்போஸ்தலர் 8:14 நீங்கள் எல்லாரும் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று, அங்கு மகத்தான சுகமளித்தல் நிகழ்ந்தது. ஆனால் அவர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் பேதுருவை அழைத்துக் கொண்டு வரும்படியாக எருசலேமுக்கு ஆட்களை அனுப்பி வரவழைத்தார்கள். அவன் வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் 8:14 புறஜாதிகளிலே கொர்நேலி என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு அருமையான மனிதன், தசமமாகவும் கொடுத்தான், ஜனங்களுக்காக ஜபாலயங்களை கட்டினான், தேவனுக்கு மரியாதை செலுத்தி தேவனுக்கு பயந்திருந்தான். ஒரு நல்ல மனிதன், நல்ல பிரசிட்டேரியன், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட் அல்லது வேறு எதையோ பாருங்கள், ஒரு மிகவும் நல்ல மனிதன். ஆனால் ஒரு நாள் தேவன் சொன்னார், அவன் ஒரு நல்ல மனிதன், ஆகவே நான் ஒரு கூட்டத்திற்கு அவனை அனுப்பப் போகிறேன், என்னுடைய பிரசங்கியாரை இங்கே கொண்டு வந்து அதை குறித்து அவனுக்கு சொல்ல வேண்டும் என்றார். சரியா? ஆக அவனு தரிசனம் கண்டான். அதிலே நீ யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பு, அங்கே சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு தோல் 18 இருக்கிறான், அவனிடத்தில் அங்கே ஒரு சீமோன் பேதுரு என்னும் பேர் கொண்ட ஒருவன் இருக்கிறான், அவன் இங்கு வரட்டும், அவன் உனக்கு வழி அறிவிப்பான், ஏனென்றால் அவன் ஏதோ காரியத்தை பெற்றிருக்கிறான். அங்கு பேதுரு வந்து எழுந்து நின்ற போது கொர்நேலியு அந்த பிரசங்கியாரை பணிந்து கொள்ள போய்கொண்டிருந்தான். அவன் பணிந்தான், ஆனால் பேதுருவோ எழும்பினில் நானும் உன்னை போன்று ஒரு மனிதன் தான் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், அதாவது துவக்கத்திலேயே அவர்கள் எப்படி திரும்பி போனார்கள் என்று அதே காரியங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். அதாவது எப்படி தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவதாக வாக்களித்துள்ளார் என்பது. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கினார். ஆம், அதுதான் பரிசுத்த ஆவி. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி. நிச்சயமாக அவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இப்பொழுது கவனியுங்கள், அங்கே எபேசியரில் அங்கே ஒரு பாப்டிஸ்ட் சகோதரன் இருந்தான். முதலாவதாக அவன் ஒரு வழக்கறிஞனாக இருந்தான், சாமர்த்தியம் உள்ளவன், புத்திசாலியான மனிதன், சட்டங்களை நன்கு அறிந்தவன், மகத்தான மனிதன், ஒரு மேதை. ஒரு நாள் அவன் வேதத்தை வாசிக்கிறானான், மேசியா என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் வருவார் என்று அவன் அங்கே கண்டான். அந்தபடியாய் அவன் வாசித்த சமயத்தில் அவன் இந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட துவங்கி, எனக்கு உறுதியாகிவிட்டது, தேவகுமாரனாகி இயேசுவே கிறிஸ்து என்று அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படையாய் அறிக்கையிடுகிறேன் என்றான். அவன் ஒரு உண்மையான பாப்டிஸ்டாய் இருந்தான். இதோ அவன் வந்து இயேசுவே கிறிஸ்து என்று நான் வெளிப்படையாக அறிக்கையிடுகிறேன் என்றார். அவன் அதை அதிகமாக செய்ய தேவன் அவனை ஊழியத்திற்குள் அழைத்தார். தேவன் எப்பொழுதும் ஒரு உண்மையான இருதயத்துடன் பேசுவார். அங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற பெயர் கொண்ட ஒரு கணவனு மனைவியுமான ஒரு சிறிய பழைய கூடாரம் பண்ணும் தொழிலாளிகள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் கூடாரம் பண்ணும் தொழிலாளிகள். அப்போஸ்தலர் 18 அதை குறித்து உங்களுக்கு கூறுகிறது. அவர்கள் பவுலினுடைய நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் பவுலினுடைய கரத்தின் கீழும் அவனுடைய உபதேசத்தின் கீழும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தார்கள். அங்கு எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கிறது என்று கேள்விப்பட்டபடினால் அங்கு சென்றனர். அங்கே 10 அல்லது 12 பேர் மட்டுமே இருந்தனர். ஆகவே அதை காண வேண்டும் என்பதற்காக அங்கே போயிருந்தனர். அந்த பிரசங்கியார் அவருடைய இருதயத்தின் உத்தமத்தை அங்கே பிரசங்கிக்க அவர்கள் கேட்டனர். அவன் சத்தியத்திற்கு செவி கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று உங்களுக்கு தெரியும் என்று அவர் கூறினார். ஆகவே கூட்டம் முடிந்தவுடன் அவன் அவனை கூடாரத்துக்கு பின்னாக அழைத்து, இங்கே பாரும், எங்களிடத்தில் இவ்வளவு உயரமாய் உள்ள ஒரு சிறு சகோதரன் இருக்கிறார். அவனுக்கு மூக்கு கொக்கி போன்று வளைந்திருக்கும் யூதன். ஆனால் அவன் வரும்போது அவன் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாய் போதிப்பான் என்று கூறினான். அந்த நேரத்தில் பவுல் சிறையில் இருந்தார். ஒரு நவீன பிரசங்கியாருக்கு அது ஒரு மோசமான இடம் அல்லவா? ஆனால் அவன் சிறையில் இருந்தான், தேவன் அவனை அங்கு வைத்திருந்தார். ஆகவே பூமி எதிர்த்து வந்து சிறைச்சாலை அசைந்தது. அவன் சிறை காவலனையும் அவன் வீட்டாரையும் கொண்டு போய் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு அவனை விட்டு வெளியேறினான். அங்கே குறி சொல்லிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்குள் இருந்த ஒரு அசுத்த ஆவியை துரத்தினான். அவர்கள் அவளை கொண்டு குறிச்சொல்லி மிகுந்த ஆதாயத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவன் அதை அம்பலமாக்கினான். ஆகவே அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறைச்சாலை அசைத்தார். ஏனென்றால் அங்கே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை உங்களால் கட்ட முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களால் கட்டி போட முடியாது. உங்களால் அப்படியே செய்யவே முடியாது. இந்த மனிதன் இருக்கின்றதானே அந்த இடத்திற்கு அவன் வந்தான். ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாவும் ஒரு காலத்தில் சாண்ட்விச்சுகளை வைத்திருக்கலாம். சரி, அந்த சாண்ட்விச்சுகளை சாப்பிட்டு முடித்த உடனேயே நாம் எடுப்பதற்கு போவோம், வாருங்கள் என்று கூறினான். அவள் அங்கே பின்னாக உட்கார்ந்து தன் வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு அந்த பாப்டிஸ்ட் பிரசங்கியார் பிரசங்கிக்க கேட்டுக் கொண்டிருந்தார். அவன், நீங்கள் பிரசங்கித்தது நன்றாக இருந்தது, ஆனால் இதை காட்டில் இன்னும் அதிகம் உள்ளது. ஐத்தியர் அப்பல்லோஸ், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றார். அவன் அதற்கு, ஓ, அப்படி ஒன்றும் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. பரிசுத்த ஆவியினால் என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் பாப்டிஸ்டுகள் என்றான். அவள் அதற்கு, நீங்கள் பாப்டிஸ்டுகள் என்று எப்படி அறிவீர்கள் என்றான். புரிகின்றதா? அதுவா, நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டுமே அறிந்திருக்கிறோம் என்றான். அதற்கு பவுல், யோவான் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை மாத்திரமே கொடுத்து தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று கூறவில்லையா என்றான். அவர்கள் அதை கேட்ட போது கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எவனுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் அதை எப்படி செய்வோம்? நான் உங்களுக்கு ஒன்றை கூறப்போகிறேன், நான் முடித்து விடுவோம். ஏனென்றால் உங்களை சீக்கிரமாய் அனுப்பிவிடுவேன் என்று நான் கூறியுள்ளேன். பரிசுத்த ஆவி என்ன என்று உங்களுக்கு தெரியும். இன்றைய இரவின் கடைசி வேத வாக்கியம் என்னிடம் அநேக வசனங்கள் குறிக்கப்பட்டுள்ளது, ஆனால் அவைகளை எல்லாம் விட்டுவிடப் போகிறேன். 1 கொரிந்தியர் 12 நாம் திருப்புவோம். நாம் இதை வாசிப்போம், பிறகு முடித்து விடுவோம். 1 கொரிந்தியர் 12 பரிசுத்த பவுலின் உபதேசத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? நிச்சயமாக கலாத்தியர் 1:8 அவர், ஒரு பிரசங்கியார் அல்ல, ஒரு தூதனே வந்து வித்தியாசமாக எதையாவது பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறியுள்ளார். ஒரு கால ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வித்தியாசமான ஏதாவது காட்சியத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். புரிகின்றதா? அதனோடு எவ்வித தொடர்பும் வைக்க வேண்டாம். இப்பொழுது இதை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 12 உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைய வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உயிரோடு எழுப்புவேன் என்று தேவன் வாக்களித்துள்ளது அவருடைய சரீரத்தில் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? வேறு ஏதும் வழியே கிடையாது. கிறிஸ்துவுக்கு வெளியாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் வேறொரு வழியும் கிடையாது. ஒரு கால் திரும்பி இங்கே நோக்கி பார்த்து அவர் மேல் விசுவாசம் வைத்து, நிச்சயமாக நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் தேவனுடைய குமாரன் என்று கூறலாம். நல்லது, என் சகோதரனே, நீ அதை கூறுகின்ற வேளையிலே நான் உன் கரத்தை குலுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். நான் அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறேன், அவர் என்னுடைய ரட்சகர் என்று அறிக்கையிடுவேன். அது நல்லதுதான். ஆனால் அப்படி இருந்தும் நீ இன்னமும் அவருக்குள்ளாக இல்லாமல் இருக்கின்றாய். நான் பிரசங்கியாருடன் கை குலுக்குவேன், என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வேன், அது இன்னமும் அவருக்குள்ளாக இல்லாததாய் இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக போக முடியும் என்று பவுல் கூறுகின்றார் என்று பாருங்கள். ஆபிரகாம் கிறிஸ்து சேதனம் பண்ணப்பட்டார் என்று நீ எப்படி அறியப் போகின்றாய்? அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சற்று கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 12:12 முதல் துவங்குவோம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார், இருந்திருக்கவில்லை, ஒன்றாகவே இருக்கிறார். கவனியுங்கள், ஒரே சபையினாலேயா? என்னோடு இதை எத்தனை பேர் வாசிப்பீர்கள்? ஒரே கை குலுக்கலினாலேயா? ஒரே தண்ணீரினாலேயா? இல்லை. அப்படியானால் யாரோ தவறா இருக்கிறார்கள். ஒரே ஆவியினாலே, ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தினால் எழுதியிருக்கிறது. அப்படியானால் அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறதா இருக்கிறது? புரிகின்றதா?
By one spirit are we all baptized into one body.
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். கிறிஸ்துவுடைய சரீரமானது ஒரே ஆவியாயிருக்கிறது. அதில் எல்லா அங்கத்தினரும் பெந்தேகோஸ்தே முதல் இந்நாள் வரைக்குமாய் பரிசுத்த ஆவியாகிய அதே திராட்சரசத்தை பருகி அதே விளைவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை எவ்விதமாய் செய்ய முடியும்? ஒரே ஆவியினாலே. அதே தேவனுடைய திறந்த வாசல் பரிசுத்த ஆவி. அது என்ன? அது தேவனுடைய திறந்த வாசல். அது ஒரு அடையாளம், அது ஒரு முத்திரை, அது ஒரு தேற்றவாளன், அது ஒரு பரிந்து பேசுகிறவர், அது ஒரு உறுதியாயிருக்கிறது. அது இளைப்பாறுதல், அது சமாதானம், அது நன்மையாய், அது சுகமளிக்கும் ஒன்றாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அது தேவனுடைய திறந்த வாசலாய் இருக்கிறது. அது கிறிஸ்துவிடத்திற்கு போவதற்கான தேவனுடைய திறந்த வாசலாய் இருக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து அவர் எழுப்பினார் என்று தேவன் நிரூபித்து கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்களை அவரோடு கூட உயிர்த்தெழுதலில் தேவன் கொண்டு வருவார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீர்கள்? கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஏதோ ஜனங்கள் பார்த்து சிரிக்கும் ஒன்றல்ல. அது ஜனங்களுக்கு பார்த்து சிரிக்கத்தக்க ஏதோ காரியமா இருக்கிறது. ஆனால் விசுவாசிக்கோ அது அப்படியான ஒரு காரியமா இருக்கவில்லை. அவிசுவாசிக்கு அப்படியா இருக்கிறது? எனக்கு மட்டும் ஒரு 2 அல்லது 3 வாரங்கள் கிடைத்தால் நலமாயிருக்கும். அவிசுவாசிக்கு அது என்னவா இருக்கிறது என்று உங்களுக்கு கூற நாளை இரவை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். சிறிது நேரத்திற்குள் இதை வேகமாக கூறுகிறேன். அது பரிகாசத்திற்கு இலக்காய் இருக்கிறது. அது ஒரு கண்ணியாய் இருக்கிறது. அது ஒரு இடரலாய் இருக்கிறது. அது மரணமாயிருக்கிறது. அது தேவனிடத்தின்றி நித்தியமான பிரிவினையாயிருக்கிறது. அது அவிசுவாசிக்கு என்னவா எல்லாம் இருக்கிறது என்று என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. நினைவிருக்கட்டும், அவிசுவாசி எந்த மழையை பார்த்து பரிகசித்தானோ அதே மழையானது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்தது. புரிகின்றதா? ஜனங்கள் பார்த்து பைத்தியம், ஒரு கூட்ட நட்டுக்கள், சித்த கோளாறு என்று கேலி செய்து சிரிக்கின்ற அதே ஆவி பரிசுத்த ஆவியானது எடுத்துக்கொள்ளப்படுதலில் கடைசி நாட்களில் சபையை மேலே கொண்டு போவதும் அவிசுவாசியின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருவதும் அதே ஆவியாய் இருக்கிறது. அது உண்மை. அதுதான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. என்னுடைய இருதயத்தின் உத்தமத்தோடு நான் இதை கூறுகிறேன். அதன் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். நாளை இரவு நாம் எப்படி அது வரும் என்றும் அது வரும்போது அது என்ன செய்கிறது என்றும் பார்ப்போம். இப்பொழுது இங்குள்ளவர்களில் எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக யாராவது எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறீர்கள். அது என்னவா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாளை இரவு நாம் அது என்ன செய்யும் என்பதை எடுத்துக் கொள்ளப் போகிறோம். அதன் பிறகு அதற்கு அடுத்த இரவு எப்படி அதை பெற்றுக் கொள்வது என்பதை பற்றி எடுத்துக் கொள்வோம். அதற்கு பிறகு நாங்கள் ஜனங்களை அழைத்து இங்கே அவர்களுக்கு அதை விளக்கி சொல்லி நேராக அறைகளுக்குள் சென்று அங்கே காத்திருக்க போகிறோம். அது கிறிஸ்துமஸ் மட்டும் கூட நீடிக்கலாம். அது உண்மை. அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் மட்டாய் காத்திருக்கலாம். நாங்கள் நிதான புத்தியுள்ள வேதாகம அஸ்திபாரத்துடன் அதை அணுக போகிறோம். தேவன் அதை வாக்களித்து துவக்கத்திலே அது விழுந்தது போன்றும் நாங்கள் அதை அணுகி அதை அடைய போகின்றோம். அந்த விதமாகத்தான் அதை செய்ய நாம் இங்கே இருக்கிறோம். மற்றவைகள் என்ன கூறினாலும் அது எந்த விதமான வித்தியாசத்தையும் உண்டாக்கப் போகிறதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு என்னுடைய இதயத்தில் முதன்மை ஸ்தானம் உண்டு, அது உண்மை. தேவன் எனக்காக எது வைத்திருக்கிறாரோ அதையே நான் விரும்புகிறேன். இன்னும் ஏதாவது கூடுதலாக இருக்குமானால் வானத்தை திறவு கட்டாவே, ஏனென்றால் என்னுடைய இருதயம் அதற்காக திறந்திருக்கிறது, அது உண்மை. எத்தனை பேருக்கு தேவையா இருக்கிறது? இப்பொழுது உங்கள் கரத்தை உயர்த்தி எனக்கு ஜெபியம் என்று கூறுங்கள். இப்பொழுது உங்கள் கரங்கள் உயர்த்தினவாறு இருக்கின்ற வேளையிலே, பரலோக பிதாவே, நீண்ட நேரம் நாங்கள் போதித்தோம், ஆனாலும் உம்முடைய ஆவி இங்கே இருக்கிறது. இப்பொழுது கரங்கள் ஆகாயத்தை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று அவர்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்றும் அவர்களுக்கு தெரியும். இந்த கூட்டமானது முடிவதற்கு முன்னர் இங்கே இருக்கின்ற கரங்கள் யாவும் வெற்றி கொண்டேன் என்று உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். இதை அழியும் கர்த்தாவே, நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை சந்திக்கப்படவும் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய கரங்களை பாருங்க கர்த்தாவே, அவர்களும் நேசிக்கிறார்கள். அவர்களுக்கு அது தேவையாயிருக்கிறது. அவர்கள் போய்விட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். நாளை இரவு நீர் எனக்கு உதவி செய்வீரானால் கர்த்தாவே, அதை பெற்றுக் கொள்ளாமல் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதில் போக முடியாது என்பதை நாங்கள் வேறு வார்த்தைகளை கொண்டு எங்களால் நிரூபிக்க முடியும். ஆகவே பிதாவே, அவர்கள் நிரப்பப்படும்படியாக அவர்களுக்கு பசி தாகத்தை தாரும். அவர்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களை அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம், மறுபடியுமாய் பாடுவதற்கு முன்பாக நான் இதை கூற விரும்புகிறேன். வெள்ளிக்கிழமை இரவு கூட்டம் தொடங்குவதற்கு முன்னர் ஒரு கூட்ட ஊழியர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன் என்று கவனிக்கிறீர்களா? அது என்னவென்று காண்பிக்கவும், அதை எப்படி அணுக வேண்டும் என்றும், அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று காண்பிக்கும் பொருட்டு அப்பொழுது நீங்கள் ஒன்றுமே செய்வதறியாமல் வந்து குழம்பாமல் இருப்பீர்கள். அதன் காரணமாகத்தான் அதை நான் இன்றவு வைக்கவில்லை. அது என்னதென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது ஒரு வாக்குத்தமாய் இருக்கிறது, அது ஒரு முத்திரையாய் இருக்கிறது, அது ஒரு தேற்றவாதனாய் இருக்கிறது, இப்படியா இன்னும் மற்றவைகளாய் இருக்கிறது. பின்னர் நாளை இரவும் மறுநாள் இரவும் நாம் உடனடியாக துவங்கி அதிலிருந்து பெற்றுக்கொள்ளும் மட்டாய் தொடர்ந்திருப்போம். எவ்வளவு நேரம் நீடித்தாலும் கவலை இல்லை, அருமட்டாய் நாம் தரித்திருப்போம். உங்கள் இருதயங்களை சுத்தம் பண்ணுங்கள். அவர் ஒரு அசுத்தமான இருதயத்திற்குள் அதை ஊற்ற மாட்டார். சரிபடுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தமாக இருங்கள், அவர் அதை அருளுவார். நாளை இரவு 7:30 பதிலாக நாம் 7 துவங்கலாம் என்று இப்பொழுதுதான் போதகர் கூறினார். நாம் அதற்கு ஆமோதிக்கிறோம். அதனால் 9 பதிலாக 8:30 உங்களை விட்டுவிட என்னால் முடியும். நாளை இரவு 7 பாடல் ஆராதனை துவங்கும். நான் 7:30 செய்தியை துவங்குவேன். நம்முடைய கைக்குட்டியை எடுத்துக்கொண்டு அவருக்கு அசைவாட்டுவோம். வழக்கமான முறைமையை இப்பொழுது நாம் முறிப்போம். சரி, இப்பொழுது உங்கள் போதகர் சகோதரன் நெவில்